அரியன் சுவாமி இருக்கடா பிரிட்ஜ் பிரிட்ஜ் ஏழியாச்சு அடியன் உங்க திருவள்ள முடிய ஆரம்பிச்சிருந்தோம்.
ஆரம்பிக்கலாமா?
வேதாந்த
லக்ஷ்மண முனீந்திர கிருபார்த்த போதம் தத் பாத யுக்ம சரதீருப பிருங்கராஜம் த்ரையந்த யுக்ம கிருத பூரி பரிஷ்ரமந்தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனிம் சரணம் பிரபத்யே ஸ்ரீமந்த் வேதாந்த ராமானுஜ முனி கருணாலப்த வேதாந்த யுக்ம ஸ்ரீமத் ஸ்ரீவாச யோகேஸ்வர குரு பதயோரர்பித ஸ்வாத்மபாரம் ஸ்ரீமத் ஸ்ரீரங்கநாதாஹ்வயமுனி கிருபயா பிராப்த மோக்ஷாஸ்ரமந்தம் ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ முனிம் அபரம் சம்சயே தேசிகேந்திரம் ஸ்ரீரங்கேஷபதே சமர்ப்பித பரம் ஸ்ருத்யந்த ராமானுஜ ஸ்ரீ யோகீந்திர குரு உத்தமே நியமின ஸ்ருத்யந்த வித்யாத்மனஃ பிராப்த ஸ்ருத்யவதம் ச யுக்ம ஹ்ருதயம் ஸ்ரீவாச ராமானுஜாத் ஸ்ரீ ஸ்ரீவாச முனீந்திர தேசிகமணிம் ஸ்ரேயோ நிதிம் சம்ஸ்ரயே ஸ்ரீதேவநாதகமலாவிரதநேசபூர்வாம் தீப்தாந்தராம் வகுலபூஷணநாதமுக்யை ராமானுஜப்ரபதிபிஃ பரிபூஷிதாக்ராம் கோப்த்ரீம் ஜகந்தி குருபங்க்திமஹம் பிரபத்யே. ஆச்சாரிய பிரபாவத்தை அனுபவிச்சுட்டு வரோம். உயர்ந்ததான பிரபத்தி சம்பிரதாயம், இரகசிய சம்பிரதாயம், இந்த இரகசிய சம்பிரதாயம் என்று எதனால் இதற்கு பெயர் என்றால், பிரபத்தியானது விசாரித்து வாத பிரதிவாதங்கள் செய்து அதை மற்றவர்களோடு நிலைநாட்டி கொண்டு அதற்கு ஒரு ஏற்றத்தை தர வேண்டிய அளவில் ஒரு சதசியமான பிரச்சார ரூபமான சாஸ்திரம் இல்லை. இரகசியம் சதசியம் என்று இரண்டு. ரொம்பவும் அந்தரங்கமாக பேசிக்கொள்வது, அந்தரங்கமாக தெரிந்து கொள்வது, சதசியம் என்றால் பல பேர் ஊரறிய பேசுவது தெரிந்து கொள்வது. நம்முடைய ஸ்ரீபாஷ்யகாரர் இந்த பிரபத்தி சம்பிரதாயமானது இரகசிய சம்பிரதாயம் என்று திருவுள்ளப்பட்டார். ஏனென் அதற்காகத்தான், அதனால தான் இந்த பிரபத்தியை பற்றி வேதாந்த விசார ரூபமான ஸ்ரீபாஷ்யத்திலே எங்கேயும் இந்த பிரபத்தி சாஸ்திரத்தை பற்றி ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. ஒரே ஒரு முறை ஒரு வரி மாத்திரம் சாதிக்கிறார். நம்முடைய சித்தாந்தத்துக்கு பிரதான கிரந்தமாக இருக்கக்கூடிய ஸ்ரீபாஷ்யத்திலே, அதுவும் எம்பெருமானாரே அருளி செய்ததிலே, எம்பெருமானார் தரிசனம் என்று பெயர் பெற்றதான நம்முடையதான உயர்ந்த சித்தாந்தத்திற்கு மூல கிரந்தமான ஸ்ரீபாஷ்யத்தில் பிரபத்தி சம்பிரதாயத்தை பற்றியோ பிரபத்தி சாஸ்திரத்தை பற்றியோ எதையும் பிரபலமாக சாதிக்கவே இல்லை. ஒரே ஒரு வரி மாத்திரம் மத்தியத்திலே வரும். தசிய வசீகரணம் தத் சரணாகதி ரேவா என்று. எதனால் இப்படி அதை பற்றி பிரஸ்தாபம் கூட செய்யவில்லை என்றால், ஸ்ரீபாஷ்யமானது பல மதஸ்தர்கள் பின்னால் பார்த்து விசாரிப்பார்கள், இந்த உலகம் உண்டா இல்லையா, எம்பெருமான் உண்டா இல்லையா, ஜீவன் உண்டா இல்லையா, மாயை உண்டா இல்லையா, இதற்கெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று என்ன பாதிப்பு இருக்கிறது, பாதிப்பு இருக்கிறதா இல்லையா, மாயினாலே உயிருக்கு பாதிப்பு உண்டா, மாயினாலே பிரம்மத்துக்கு பாதிப்பு உண்டா, பிரம்மம் ஒன்றுதான் சத்தியமா, இதை நீங்கள் என்ன சொன்னீர்கள், நாங்கள் என்ன சொல்கிறோம், இயற்கை என்கிறதான பிரகிருதியினுடையதான ஸ்வரூபம் என்ன, அது போடும் ஆட்டம் என்ன, அதுதான் கர்த்தாவா, ஜீவன்தான் கர்த்தாவா, போகம் என்றால் என்ன, போக்யம் என்றால் என்ன, இதையெல்லாம் நடத்தி போகிற கர்மா என்றால் என்ன, கர்மாவுக்கும் ஈஸ்வரனுக்கும் உள்ள உறவு என்ன, ஈஸ்வரன் கர்மாவுக்கு அப்பாற்பட்டவன் என்றால் ஈஸ்வரன் ஏன் கர்மாவை நிர்வகிக்கிறான், நம்முடைய கர்மாவுக்கு நிர்வகிப்பதற்கு ஈஸ்வரனுக்கு என்ன தலையெழுத்து, நமக்கு உடல் இருப்பது போல் ஈஸ்வரனுக்கு உடல் இருக்குமா, அவனுக்கும் திருமேனி இருக்குமா, திருமேனி இருந்தால் வரக்கூடியதான தொந்தரவுகள் என்ன, அதை அவன் கடந்து நிற்பது எவ்வாறு, ஈஸ்வரனுக்கு உடல் இருக்குமா, அது ஈஸ்வரனுக்கு இதே போன்றதான லோகங்கள் இருக்குமா, லோகங்கள் இருந்தால் அவனுக்கு உண்டானதான பிரயோஜனம் என்ன, இப்படி எல்லா விஷயத்திலும் உங்கள் கருத்து என்ன, எங்கள் கருத்து என்ன, உங்கள் கருத்திலே உள்ள தோஷம் என்ன, எங்கள் கருத்திலே அந்த தோஷம் கிடையாது என்று இப்படி எல்லா மதத்தர்களும் பிரம்மசூத்திரத்துக்கு விசாரம் பண்ணி வாக்கியார்த்தம் பண்ணி பாஷ்யம் பண்ணி அதை பிரஸ்தாபமாக பிரபலமாக சொல்லி வைத்தார்கள். அதனால் அப்பேற்பட்ட கிரந்தத்திலே சகல சரணாகதியும் சேர்த்து விசாரித்து வைத்தால் சரணாகதியானது இப்படியெல்லாம் விசாரித்து அவநம்பிக்கையை உண்டாக்கி கொள்ளக்கூடியதான ஒரு உபாயம் அன்று என்று வியாசருமே திருவுள்ளப்பட்டு ஸ்ரீபாஷ்யமாகிற கிரந்தத்திலே, அதாவது பிரம்மசூத்திரமாகிற கிரந்தத்திலே சரணாகதியை ரொம்ப சூக்ஷமாக மறைச்சு சொல்லிட்டு போயிட்டார். நானாசப்தாதி வேதாது விகல்போ அவிஜிட்ட பலத்வாத் என்கிறார் என்று சூத்திரங்களிலே ரொம்ப சங்கிரகமாக மறைச்சுட்டு போயிட்டார். அதனால் எந்த ஆச்சாரியாலும் இதை ஒரு உபாயமாக தெரிந்து கொள்ளக்கூட இல்லை. மற்ற வியாக்கியாத்தாக்கள் சங்கரரோ மாத்வரோ இன்னும் வேறு யார் ஸ்ரீவா பிரம்மசூத்திரம் வியாக்கியானம் பண்ணாலோ வாழலாம், இதை பற்றி தெரிஞ்சு கொள்ளக்கூட இல்லை. பாஷ்யக்காரரும் அதில் அங்கே பிரஸ்தாபம் பண்ணாமல் ரகசியமாக சொல்லி போந்தார். அப்படி விசாரிக்க வேண்டா கூட விசாரிக்கத்தகாத ஒரு விஷயமான பிரபத்தி, ஏன்னா அது விசுவாச மாத்திரத்தினாலேயே எம்பெருமானுடைய திருவடி எல்லாருக்கும் பொது. அழ்வார் சொன்னார், திருநாரணந்தாள் காலம்பெற சிந்தித்து உய்வினோ உய்வினோ சிந்தித்து உய்வினோ காலம்பெற சிந்தித்து உய்வினோ தாழ் காலம்பெற சிந்தித்து உய்வினோ நாரணந்தாள் காலம்பெற சிந்தித்து உய்வினோ திருநாரணந்தாள் காலம்பெற சிந்தித்து உய்வினோ என்று சர்வ வேதாந்தங்களுக்கும் மேலாக இருக்கக்கூடிய தத்துவத்தை அழகாக ஒரு வரியிலே சாதிச்சுட்டு போயிட்டார். உய்மினோ என்றார், நீங்கள் பிழைக்க வேண்டாமா, அனாதியான ஜென்ம பரம்பரையிலே எதனாலே இப்படி அல்லல்பட்டு கிடக்கிறீர்கள் என்று யோசிக்க வேண்டாமா, சிந்தித்து உய்மினோ பிழைச்சுக்கணும், நீங்கள் பிழைச்சு போகணும், ஆத்மாவானது நல்ல கதியை அடையணும், நன்மையை பெற வேணும், அதற்காக யோசிக்க வேணும், நாம் எல்லாம் அறிவுள்ளவர்கள் சேத்தனர்களான அப்படின்னாலே யோசிக்க வேணும், எதை யோசிக்கணும், நான் காலம் வர சிந்தித்து உய்வினோ, நமக்கும் அந்த மாதிரியான ஒரு நல்ல காலம் வர வேணும், இந்த ஆத்மா பிழைக்கும்படியானதான நல்ல காலம் வர வேணும், அதற்கு என்ன கிடைக்க வேணும்னு பார்க்கணும், என்னென்ன திருநாரணம் தாள். அதனால் எம்பெருமானுடையதான திருவடியே பிராட்டியோடே சேர்ந்திருக்கும் எம்பெருமானுடைய திருவடியை அதுவே நமக்கு உயர்ந்த தத்துவமாக நினச்சிக்கணும், அதுவே நமக்கு உயர்ந்த உபாயமாக நினச்சிக்கணும், அதுவே நம்முடையதான கைங்கரியமாகிற பெரிய புருஷார்த்தத்துக்கு பிரதிசம்பந்தியாக நினச்சிக்கணும். அதனாலே திருநாரணந்தாள் ஸ்ரீயப்பதியான எம்பெருமானுடையதான திருவடியே நமக்கு உயர்ந்த தத்துவமாய், அதுவே உயர்ந்த உபாயமாய், மோட்சத்தை தரக்கூடியதான உயர்ந்த பரம உபாயமாயும், அதுவே நம்முடையதான கைங்கரியங்களுக்கு ஏற்றதான புருஷார்த்தமாயும் இப்படி நினச்சிக்கோங்கோ. நானே பிரம்மம்னு நினச்சிக்காதீங்கோ, ஆத்மா இல்லைன்னு நினச்சிக்காதீங்கோ, நரகம் ஒன்றும் இல்லை, சொர்க்கம் ஒன்றும் இல்லை, மோட்சம் இல்லை, ஒன்றும் இல்லைன்னு நாஸ்திகவாதம் பண்ணாதீங்கோ. அதனாலே நாஸ்திக தன்னை நாஸ்திகனாக நினச்சிக்க வேண்டாம், தன்னையே பிரம்மமாக நினச்சிக்க வேண்டாம், இன்னும் வேறொரு சித்தாந்திகள் பேசும் வார்த்தை எதுவும் வேண்டாம், திருநாரணன் தாள் காலம் பெற சிந்தித்து உய்மினோ, இந்த எம்பெருமானுடைய திருவடி எப்போது கிடைக்கும் என்று பார்த்து யோசித்து அதையே தத்துவமாயும் உபாயமாயும் புருஷார்த்தமாயும் நினச்சி இந்த ஆத்மாவானது பிழைச்சி போகும்படியாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு இப்படி இதையெல்லாம் இரகசியம் விஸ்வாசம் விஸ்வாசத்தினாலே பெற வேண்டியதான விஷயமானபடியினாலே பாஷ்யக்காரர் இந்த இரகசிய சம்பிரதாயமான பிரபத்தி சம்பிரதாயத்தை உபதேசம் மாத்திரமாக சொல்லி வைத்தாரே ஒழிய அதை விசார ரூபமான கிரந்தத்திலே சாதிக்காமல், அப்படியானால் பாஷ்யக்காரருக்கும் சரணாகதிக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருந்திருக்குமோ என்று யாருன்னு நினச்சிக்க வேண்டாம்ன்றதுனால தான் ஒரு பங்குனி உத்திர திருநாளிலே ரங்கநாச்சியார் பெரியபெருமாள் நம்பெருமாள் திருவோலக்கத்திலே ஸ்ரீரங்கத்திலே சவ்ரபேரும் சேர்ந்திருந்து அத்தனை பேரும் தன்னுடைய சிஷ்ய முதலிகள் எல்லாரும் திரண்டிருக்கிற வேளையில் பெருமாளிடத்திலே திருவரங்கனிடத்திலே சரணாகதியை செய்து தான் சரணாகதி செய்த பிரகாரத்தை மாத்திரம் சரணாகதி கத்தியம் என்று சாதித்தருளினார். அதனால் இப்படி பரம ரகசியமான சம்பிரதாயமான இந்த சம்பிரதாயத்துக்கு பூர்வாச்சாரியர்கள் இதை ரட்சிக்க வேண்டும் என்று தேசிகன் தொடக்கமாக பல கிரந்தங்கள் சாதிச்சிருக்கா. நிறைய கிரந்தங்களை இதற்காக இரகசிய சம்பிரதாயத்திற்கு வேண்டியதான விசார ரூபமான மற்ற வேதாந்த கிரந்தங்களையெல்லாம் ஆச்சாரியால் நிறைய சொல்லிக் கொடுத்துருக்கா. அதனாலே இனிமேல் எந்த கிரந்தத்தையும் நாம் ஒரு நிர்மாணம் பண்ண வேண்டாம். இருக்கிற கிரந்தங்களை ரட்சிச்சாலே போரும். நாம் ஒரு கிரந்தம் செய்தால் நம்முடைய கிரந்தம் பிரச்சாரத்துக்கு ஏற்பட்டு பூர்வாச்சாரிய கிரந்தங்கள் மறைஞ்சு போகும்படியான ஒரு தப்பு நடந்து போகிறது என்று திருவள்ளப்பட்டார் ஸ்ரீமத் பெரியாண்டவன். நாம் பெரியாண்டவனுடைய நான் திவ்ய வைபவத்தை தான் பார்த்துட்டு வரோம். இந்த பெரியாண்டவனுடைய தெய்வ வைபவத்தில் பொதுவாக ஒரு ஆச்சாரியாள் என்று நாம் பேசினா அந்த ஆச்சாரியாள் சம்பிரதாயத்துக்காக என்னென்ன செய்தார்கள் என்று பார்க்கும்போது அவர்கள் சம்பிரதாயத்திற்காக நிறைய பிரவச்சனம் பண்ணினா, நிறைய பிரச்சாரம் பண்ணினா, நிறைய சிஷியர்களை சேர்த்தா, நிறைய சிஷியர்கள் சேர்ந்து என்றைக்கும் ஒரு இன்ஸ்டிடியூஷனாக இருக்கணும் என்பதற்காக பெரிய ஸ்தாபனங்களை மடங்களை ஆசிரமங்களை உருவாக்கினா, நிறைய பிராச்சீன கிரந்தங்களை எல்லாம் சேகரித்து அந்த பிராச்சீன கிரந்தங்களை எல்லாம் ரட்சிச்சா, இப்படியெல்லாம் பார்க்கறதுக்கும் மேலே அந்த ஆச்சாரியர் தான் என்ன கிரந்தம் பண்ணினார் என்று பார்க்கறது வழக்கம். சிஷ்யாளுக்காக பின்னாடியான சம்பிரதாயத்து மனுஷாளுக்காக நம்முடைய சம்பிரதாயத்தை ரட்சிக்கிறதுக்காக என்ன பண்ணினார், என்ன கிரந்தம் சாதிச்சார், பெரியாண்டவன் என்ன கிரந்தம் சாதிச்சார் என்று கேட்டால் பெரியாண்டவன் எந்த கிரந்தமும் சாதிக்கவில்லை என்றுதான் பதில். ஏன்னா பெரியாண்டவன் ஒன்று உங்கள் ஆச்சாரியன் பிரதான ஆச்சாரியன் கேட்டால் அஞ்சாவது கூட்டஸ்தர்னு சொல்லணும். அவரை நம்ம பிரபத்தி சம்பிரதாயத்துக்கு நம்ம ஆண்டவன் சம்பிரதாயத்துக்குன்னு வந்தால் அவர் அஞ்சாவது பெரியாஸ்ரம சம்பிரதாயத்துக்கு என்று சொல்ல போனால் அவர் அஞ்சாவது கூட்டஸ்தர்னு சொல்லணும். பெருமாள் முதல் பெருமாள் தொடங்கி வச்சார், நம்மாழ்வார் முதல் கூட்டஸ்தர், அப்புறம் பாஷ்யகாரர் ரெண்டாவது கூட்டஸ்தர், சுவாமி தேசிகன் மூணாவது கூட்டஸ்தர், முனித்ரி சம்பிரதாயத்துக்கு விசேஷமான கூட்டஸ்தர் திருக்குணந்த தேசிகன். திருக்குண தோசியனுக்கு பின்னாலே இது திருக்குண தேசிகன் சம்பிரதாயம் என்று இருந்தாலும் இது ஆண்டவன் சம்பிரதாயம்னு ஏற்பட்டது. அந்த ஆண்டவன் சம்பிரதாயத்திலையும் விசேஷமான பெரியாசிரமம் என்றதான திருநாமத்தோடு இன்றைக்கு விளங்குகிறது. ஸ்ரீரங்கம் பெரியாசிரம சம்பிரதாயம் என்றுதான் இதனுடைய பூர்ணமான பெயர். இது அப்போ ஸ்ரீரங்கம் பெரியாசிரம சம்பிரதாயத்தினுடைய கூட்டஸ்தர் பெரியாண்டவன் தான். இப்போ அஞ்சாவது கூட்டஸ்தர் இப்போ. அதனால் இது நம்மாழ்வார் நமக்கு கொடுத்ததான உபய வேதாந்த சம்பிரதாயம். எம்பெருமானார் தந்ததினாலே எம்பெருமானார் தரிசனம், தேசிகன் அபிவத்தி பண்ணதினாலே தேசிக சம்பிரதாயம், அது முனித்திரைய சம்பிரதாயம் என்று திருக்குழந்த தேசிகனாலே திருநாமம், பெரியாசிரம சம்பிரதாயம் என்று பெரியாண்டவனாலே சம்பிரதாயம். ஆக இப்போ இதில் நாம் சொல்ல நம்மாழ்வார் சாதித்த அற்புதமான நாலு கிரந்தங்கள் உண்டு, எம்பெருமானார் சாதித்ததான ஒன்பது கிரந்தங்கள் உண்டு, பாஷ்யக அதே போல் சுவாமி தேசிகன் சாதித்ததான பரஷதம் வாபி பரசஹசிரம்னு நிறைய கிரந்தம் சாதிச்சு விட்டார் தேசிகன். சாதிக்கிறார் இவர் பிரதிபாதி பயங்கர வண்ணம் சாதிக்குச்சு, ரொம்ப கிரந்தம் சாதிச்சிருக்கார் என்றால் அவர் 120 கிரந்தத்தை சேகரித்த அப்புறம் சுவாமி திருநாட்டுகள்னது பிறகு சுவாமியினுடைய குமாரரும் பிரம்மதந்திர சுதந்திர ஜீயருமாக ஒரு 120 கிரந்தத்தை சேகரித்தா, அதுக்கப்புறம் இதுக்கு மேலே யாராவது எதையாவது எழுதி இதெல்லாம் கூட தேசிகன்தான்னு சொல்லி அதில் எத்தனையோ தப்பை உண்டாக்கி அது தேசிகன் கிரந்தங்களுக்கே அது தேசிகன் விருத்தமாக இருக்கா போல பண்ணிவிட்டால் ஆபத்தாச்சே என்று நிர்ணயம் பண்ணினா, இவ்வளவுதான் இந்த 120 கிரந்தத்துக்கு மேலே எதுவும் தேசிய கிரந்தம்னு வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டா, அந்த மாதிரி ஒரு நிர்ணயம் பண்ணினா. அதுக்கப்புறம் அதே இப்படி திருக்குழந்தை தேசிகனும் ஆச்சரியமா நிக்ஷேப சிந்தாமணி முதலான கிரந்தங்கள்லாம் பண்ணியிருக்கார். இப்படி ஆச்சாரியால் எல்லாரும் பல கிரந்தங்கள் பண்ணியிருக்குச்சே. உங்கள் ஆச்சாரியனானுக்கு அஞ்சாவது கூட்டத்தின்னு சொல்லும்படியான பெரியாண்டவன் என்ன கிரந்தம் பண்ணினார் என்று கேட்டால், பெரியாண்டவன் ஒரு கண்டமும் ஒரு கிரந்தமும் பண்ணலை. ஏன் பிறங்க கிரந்தம் பண்ணலைன்னா, அவருடைய திருவுள்ளம் இதுதான். அது என்ன திருவுள்ளம்னா, பூர்வாச்சாரியால் ஏகப்பட்டது பண்ணியிருக்கா, இத்தனை கிரந்தங்களில் ரட்சிக்கவே முடியலை, அதை பிரவச்சனம் பண்ணணும். எவ்வளவோ அதிலேயே எல்லாம் கிடைக்கிறது. அதிலேயே இருக்கிற விஷயங்களை தவிர நாம் ஒரு விஷயமும் புதுசாக தரப்போகிறது கிடையாது. அதுவாக எதுவாக இருந்தாலும் அந்த கிரந்தங்களிலேயே கிடைக்கிற விஷயம்தான். அதனால் அந்த கிரந்தங்களை ரட்சிச்சா போகிறோம். அதற்கே நமக்கு காலம் இல்லை, சக்தி இல்லை. அதுக்கு மேலே அது மேலே சிஷ்யாளுக்கும் அதற்கு மேலே அதை கிரகிச்சிக்கிறதான சக்தி எல்லாம் குறைவு. காலம் கலிகாலமாக இருக்குது. அந்த காலத்திலே இருந்து அத்தனை நிஷ்டையோட எழுதினவாருடைய கிரந்தத்தை ரட்சிச்சா அதில் வரக்கூடியதான சக்தியும் அதனும் ஆத்ம பலமும் அதனாலே வரக்கூடியதான தெய்வானுகிரகமும் ஆச்சாரியால் அனுகிரகமும் எல்லாம் நமக்கு இப்பொழுது இதற்கு மேல் நாம ஒன்று செய்து செய்ய வேண்டியதில்லை என்று பெரியாண்டவன் ஒரு கிரந்தமும் சாதிக்கவே இல்லை. ஆனால் காலக்ஷேபங்கள் பூர்வாச்சாரிய கிரந்தங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த சிஷ்யாளுடைய அபவேட்சை என்ன கிரந்தம் உண்டோ அதை கட்டாயம் காலக்ஷேபம், எந்த கிரந்தமாக இருந்தாலும் காலக்ஷேபம் சாதிச்சாகும். அதுலேயும் ஒரு நியமம் வச்சுருந்தார். முக்கியம் சிஷ்யாள் யாராக இருந்தாலும் முதல்ல இந்த நாலு கிரந்தம் காலக்ஷேபம் பண்ணணும். வேற ஏதாவது கிரந்தத்தை எடுத்துட்டு இந்த கிரந்தத்தை காலக்ஷேபம் பண்ணாமல் விடக்கூடாது. அதனால் கிரந்த சதுஷ்டயம் என்று சொல்லும்படியான ஸ்ரீபாஷ்யம், கீதாபாஷ்யம், பகவத் விஷயம், ரகசியத்ரயதாரம் என்ற இந்த நாலு கிரந்தத்தை அவசியம் முதல்ல காலக்ஷேபம் பண்ணணும் சிஷ்யாள். அந்த சிஷ்யாள் அதுக்கு அந்த காலக்ஷேபத்துக்கு ஒரு வருஷம் அவகாசம். அந்த காலக்ஷேபம் என்றால் அது ஸ்ரீபாஷ்யத்துக்கு 4 மாதம், பகவத் விஷயத்துக்கு 4 மாதம் ஆகும், கீதா பாஷ்யத்துக்கு 1.5 மாதம், ராசேத்திரை சாரத்துக்கு 2.5 மாதம். இந்த மாதிரியான கணக்கில் நான் மொத்தம் சரியாக 1 வருஷம் அப்படியாகவும் சாதிச்சாகும். முதல்ல 30 திருநட்சத்திரத்திலே சன்னியாசமான போது முதல்ல கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷம் யாருக்கும் காலக்ஷேபமே சொல்லலை. சுவாமி யாருக்கும் காலக்ஷேபம் சொல்லலை. நாம் சுவீகரிச்சிருப்பது சன்னியாசாசிரமம் ஏகாந்தராய் மரணசீலராய் பகவத் தியானத்தோடே அப்படியே பகவானையும் ஆத்மாவையும் சேர்த்து யோகம் என்று சொல்லும்படியாக. அதைத்தான் யோகம்னு சாஸ்திரம் சொல்கிறது. யோகம்னா சேர்க்கை. சேர்க்கை சேர்க்கைனா எத்தோடைய சேர்க்கைனா அந்த பெருமாளையும் ஆத்மாவையும் சேர்த்துக்கிறது. எனது ஆவியுள் கலந்தேன் ஆழ்வார் சாதிக்கிறார். அதுபோல் அது உள்ளே இருக்கிற அந்தர்யாமியோட இந்த ஆத்மாவானது என்றும் கலந்திருக்கு என்றதான நினைப்பையும் அதனாலே வரக்கூடிய அனுபவத்தையும் அதனாலே வரக்கூடியதான அந்த சந்தோஷத்தில் மூழ்கி இருக்கிறது தான் யோகம்னு சொல்லியிருக்கு. அதில் அந்த மற்ற யோகம்ன்ற அர்த்தத்துக்கு பல பேர் பலவிதமாக அர்த்தம் சொல்லி வச்சுருந்தாலும் இதுதான் பரம தாத்பரியம். யோகம்ன்றதுக்கு இதுதான் பரம. ஈதிருஷ பரமாத்மோயம் பிரத்யேகாத்மா ததே ததா ஈதிருஷா ஈதிருஷா பரமாத்மா. பரமாத்மாவானவன் இப்பேற்பட்டவனாய் அந்த சர்வாந்தர்யாமியாய் சர்வசக்தியாய் சர்வாத்மாவாய் சர்வரக்ஷகனாய் எல்லா இடத்துலும் வியாபிச்சிருக்கிறவனாய் ரொம்ப ஆனந்தமூர்த்தியாக இருக்கான் என்று அவனை தெரிஞ்சுண்டு ஈதிருஷ பரமாத்மோயம் பிரத்யேகாத்மா ததா ஈதிருஷா நம்ம ஆத்மாவானது இப்படி அனுஸ்வரூபனாய் ஆனந்தஸ்வரூபனாய் பகவானுக்கு சேஷபூதனாய் சர்வவிதமான சர்வவித பந்துவான பகவானோடே சர்வ எல்லா விதமான உறவையும் உடையவனாயிருக்கான்னு தெரிஞ்சுண்டு இப்படி பெருமாளுக்கும் இருக்க நெருக்கத்தை அனுபவிக்கிறதுக்கு தான் யோகம்னு சொல்லியிருக்குன்னு சொல்கிறா. அதுவோ அந்த மாதிரியான யோகத்தை அனுபவிக்கிறதுக்காக ஆசைப்பட்டுட்டு தான் சன்னியாசாசிரமம் சீகரிச்சுண்டார் பெரியாண்டவன். அதனாலே அவர் யாருக்கும் உபதேசமும் பண்ணலை. பொதுவாகவே சன்னியாசிகள் பிராச்சீன ஆச்சாரத்திலே சொல்லச்சே பிராமணன் ஒவ்வொருத்தனும் சன்னியாசம் வாங்கிட்டு 4வது ஆசிரமத்தில் இருக்கணும்னு பிராச்சீன ஆச்சாரத்தில் சொல்லச்சே எல்லா சன்னியாசியும் எல்லாரும் உபதேசம் பண்ணிட்டு தெரியணும்னு சொல்லலை. சன்னியாசியாக இருக்கிறவன் உபதேசம் பண்ண வேண்டாம், சிஷ்யாலை சேர்த்துக்க வேண்டாம், கிரந்தங்கள் எழுத வேண்டாம், வஸ்துக்களை சேர்த்துக்க வேண்டாம், ஒரு இடத்துல தங்க வேண்டாம், ஒரே ஆற்றுலேயே பிக்ஷை வாங்கிட்டு இருக்க வேண்டாம், சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கணும், சஞ்சாரம் பண்ணி சஞ்சாரத்தை பண்ணி கொண்டு இருக்கணும், ஒரு யாரும் வந்து சேவிச்சால் கூட ஆசீர்வாதம் கூட பண்ண வேண்டாம் என்று இப்படி அந்த தேசத்து ராஜா யாருன்னு கூட தெரிஞ்சுக்க வேண்டாம். அப்படி ஒரு பரிபூர்ணமான பரித்தியாகத்தோடு தான் இருக்கும் இடம் மற்றோருக்கு தெரிய வேண்டாதபடி இருந்து கொண்டு ஆத்மா ராமராய இந்த உலகமே எல்லாம்னு நினைச்சுட்டு இருந்த வாழ்வை விட்டுட்டு சரி பெருமாளே எல்லாம்னு நினைச்சுண்டு வாழ்வ வேண்டிய அதுலேயே பெருமாளே ராஜ்யம், பெருமாளே போகம், பெருமாளே உறவு என்று இருப்பது என்பதான இந்த தான் உபதேசத்திலே சொல்லியிருக்குன்றதுனால அந்த மாதிரியான ஒரு லட்சிய சன்னியாசியாக இருக்கணும்னு பெரியாண்டவன் ஆசைப்பட்டு இருந்தார். அதனால சன்னியாசத்தை சுவீகரிச்சுட்டு ஒரு 10 வருஷம் யாரோடையும் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் வச்சுக்கல. அது ஆகாரத்துக்காகவும் சரீரத்தை அலையவிடக்கூடாதுன்னு அதையும் ஆகாரத்தையும் சுஷ்கம் பண்ண தெரிஞ்சுட்டார். அது யோகத்தில் எழுந்திருந்தார். இப்படி எழுந்திருந்த மகானுக்கு ஒன்றுமே ஒருவேளை பிரவச்சனமே பண்ண தெரியாதோ, அவருக்கு ஒன்றும் கிரந்தங்களே தெரியாதோ, ஏதோ ஒரு ஏகாந்த சாமியாரோ இவர் அப்படின்னு பல பேர் நினச்சுட்டா. பெரிய பெருமாள் ஒரு நாள் பெரியாண்டவருடைய சொப்னத்திலே சேவை சாதிச்சு என்ன இப்படி சன்னியாச தர்மத்தை பாராட்டின்னு இருக்கிறே, பாஷ்யக்காரர் போலே லோகயோ ஜீவனம் பண்ண வேண்டாமா என்று பெரியாண்டவரிடத்திலே நியமனம் பண்ணார். அதுக்கப்புறம் பெருமாள் நியமனமாயிருக்கு. நம்மை கொண்டு சிஷியர்களை உஜீவிப்பித்து பெருமாள் தன்னுடைய மோட்ச சாம்ராஜ்யத்திலே ஆள் சேர்க்கணும்னு ஆசைப்படுறார். அவருடைய ஆசைக்கு நாம் இணங்க வேணும்னு அதற்கு மேலே பெரியாண்டவன் பிரவச்சனம் பண்ண ஆரம்பித்தார் என்று அதை பிரவச்சனம் பண்ண ஆரம்பித்ததான அந்த ஒரு அந்த ஆண்டவனுடையதான திருவாக்கினுடைய மகிமை சிஷ்யர்கள் பிரவச்சன காலத்திலேயே அந்த அந்த பிரம்மானுபவத்தை அனுபவிக்கும்படியா அப்படி ஆச்சரியமாக பிரவச்சனம் சாதிச்சுன்னு அதை கேட்டு பிரமிச்சு போயிட்டா. அதற்கப்புறம் வந்து சேர்ந்து சிஷ்யாளுடையதான கோஷ்டி அதி விலட்சணமாக இருந்ததுன்னு போன வாரமே பார்த்தோம். அந்த காலத்திலே யார் யாரெல்லாம் மகா 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 பிரசித்தர்கள் என்று ரொம்ப வசந்தவா மகாமேதாவிகள் என்றும் அத்தப்பா எத்தனையோ ராஜசதஸுகளிலே அக்ரகண்யர்களானவாள்லாம் பரிசு வாங்கினவா என்றும் அதிகாரிகளாக இருந்தவா என்று சொல்ல முடியானவாள்லாம் வந்து ஆசிரயிச்சான்னு பார்த்தோம். அதில் விசேஷமாக ஆசிரயிச்சவாள்னு நாம் சின்னாண்டவன் நம்ம பெரிய காடந்தேத்தி ஆண்டவன் சின்னாண்டவன் முதலான மகான்கள் அதே போல திருப்புக்குழி சுவாமி அவளை பார்த்தோம். இதில் ஒரு விருத்தாந்தம் சொல்கிறேன். ஒரு சுவாமி அவர் மன்னார்குடியை சேர்ந்தவர். அவர் சைவ வைஷ்ணவ வாபதூக்கர் அப்படின்னு பேர் வாங்கினவர். அதாவது சைவத்திலையும் வைஷ்ணவத்திலையும் ரொம்ப பிரச்சண்ட பண்டிதர் என்று பெயர் அவருக்கு. சைவத்திலையும் பிரச்சண்ட பண்டிதர், சைவாகமங்கள்னு சொல்லியிருக்கு, அதெல்லாம் வாசித்து கரகண்டவர். அதே போல் நம்ம வைஷ்ணவ சாஸ்திரத்திலையும் கரகண்டவர், நல்ல பண்டிதர் அவர். அதே போல் சதுர்தச லக்ஷணி என்று சொல்லும்படியா நியாயசாஸ்திரம், நியாயசாஸ்திரத்திலே சதுர்தச லக்ஷணின்னு ஒரு கிரந்தம் இருக்குது, ரொம்ப உத்கிரந்தம் அது, ரொம்ப வாத பிரதிவாதங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சதுர்தச லக்ஷணி வாசிக்கிறார்னா அதில் அதுவும் வாசித்து சொல்லக்கூடிய எடுத்து சொல்லக்கூடிய அளவில் இருக்கார்னா அவரை மாதிரி ஒரு மேதாவி இல்லைன்னு சொல்லணும். அந்த மாதிரியான ஒரு ஆச்சரியமான சதுர்தச லக்ஷணி. அது மாத்திரம் இல்லை, அவர் வியாக்கரண சாஸ்திரத்திலையும் பதஞ்சலி மாதிரி. அது மாதிரி அவருக்கு என்ன திருநாமம்னா அவர் சைவ வைஷ்ணவ பாவதூக சதுர்தஷணி சதுர்தச லக்ஷணி வல்லப வியாகரணம் ரங்காச்சார்னு பேர் இருக்கு. டைட்டில் பார்த்தாலோ இல்லையோ, இது சொல்கிறதுக்கே கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு சொல்ல வேண்டியிருக்கு. அப்படியான மகா பண்டிதர் அவர். அந்த சுவாமி பெரியாண்டவரிடத்துலேயே வந்து ஆசிரயித்தார். பெரியாண்டவருடைய திருவாக்குனாலே வேதாந்த சாஸ்திரம் கேட்டால் தான் இந்த ஆத்மாவுக்கு ஒரு பூர்த்தி, ஆத்மாவுக்கு சாந்தி, வேதாந்த சாஸ்திரத்தில் நிஷ்ட வரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். வாசிக்கிறது பெருசு கிடையாது, நாமும் குரு பரம்பரையை கேட்குறோம் சொல்கிறோம்ன்றதுனாலே பெருமை கிடையாது. அதில் ஒரு நிஷ்ட வரணும். அது நிஷ்டை என்றால் என்னென்ன, அதிலேயே ஸ்திரபுத்தியும் அதிலேயே விசுவாசமும் அதையே நாம் நம்பியிருப்பதனாலே நமக்கு வரக்கூடியதான க்ஷேமும் அதனாலே ஒரு திருப்தியும் அதனாலே ஒரு ஆத்ம பிரகாசமும் ஆச்சாரியாளிடத்திலே ஒரு ஸ்திரமான பக்தியும் அச்சஞ்சலமான ஈடுபாடும் இதெல்லாம் அனுபவிக்கக்கூடியதான ஒரு பாவத்துக்கு தான் நிஷ்டைன்னு பேர். இது வேதாந்த சாஸ்திரத்தில் நிஷ்டை வரணும், அதுதான் பெருமை. அதனால அத்தனை வாசிச்சா இருந்தால், எத்தனை பண்டிதாளாக இருந்தாலும், எத்தனை வாத பிரதிவாதங்களில் பிரச்சண்டமாக பண்ணக்கூடியவாளாக இருந்தாலும் அந்த நிஷ்டை வரணும்னா அதுக்கு அனுகிரக விசேஷம் இருக்கணும். அதனால் அந்த அனுகிரக விசேஷம் இருக்கு. அது பெரியாண்டவனுடைய திருவாக்குனாலே கேட்டால், அந்த வேதாந்த சாஸ்திரத்தை கேட்டால் அப்பேற்பட்ட நிட்டை வருது. யாருக்கு நிட்டை வரும்னா, நிட்டையுள்ள ஆச்சாரியாளுடைய திருவாக்குனாலே கேட்கும்போது ஆச்சாரியாளுடைய நிட்டை சிஷ்யாளுக்கு வரும். அப்படியே அதுதான் சதாச்சாரிய பரிகிரகம் எதனாலே வேணும்னு சொன்னால், அந்த சதாச்சாரியாள் அவளுடையதான நிட்டை, அவளுடையதான பகவத் அனுபவம், அதனாலே அவளுக்கு ஏற்பட்டிருக்கிறதான ஆத்மசாந்தி ஆத்ம திருப்தி எப்படியாகும். பரத்வாஜ ஆசிரமத்தை நெருங்கினா புலியா இருந்தாலும் மானா இருந்தாலும் தன்னுடைய பகமையெல்லாம் மறந்து ரொம்ப சகஜமாக சந்தோஷமாக ஏதோ நண்பனை போலே சுத்தி கொண்டிருக்கும் என்று சொல்வாள். அதுபோல ஆச்சாரியாளுடையதான ஆத்மசாந்தியும் நிஷ்டையும் பகவத் பக்தியும் அவளுடைய வேதாந்த அனுபவமும் எல்லாம் அவளிடத்திலிருந்து பொங்கி வெளியில வர்றதுனாலே அந்த பொங்கி வரதான அமிர்தம் நமக்கும் கிடைச்சா நமக்கும் அப்படியாக்கும் நிஷ்டை. அந்த நிஷ்டை வரணுன்றதுனால தான் இவ்வளவு பெரிய மகான்கள், இவ்வளோ மகா மகா பண்டிதர்கள். போன வாரம் ஒரு 30 பேர் திருநாமம் சொன்னேன்னு நினைக்கிறேன். அது மாதிரி அப்பேற்பட்ட மகான்கள் எல்லாம் வந்து ஆசிரியச்சா. அதில் இந்த சுவாமியும் ஒரு மகானவர், மகா பண்டிதர். பெரியாண்டவனுக்கு சாஸ்திரங்களே தெரியுமோன்னு சந்தேகப்பட்டு இருந்த காலம் போய் பெரியாண்டவனிடத்துல தான் நாம் ஆசிரியச்சு வேதாந்த சாஸ்திரம் கேட்கணும் என்று அவ்வளவு ஆவலாக மகான்கள் வந்து ஆசிரியச்சிருந்தா. அப்படி ஆசிரியச்சிருந்த காலத்தில், காலக்ஷேபங்கள்லாம் நடந்துட்டு இருந்த காலத்தில், ஒரு நாள் வடதேசத்திலிருந்து கோவர்தனம் ரங்காச்சார்னு ஒரு பெரிய மகா பண்டிதர், ரொம்ப பிரஜண்ட பண்டிதர் அவர். வடதேசம்னா அந்த காலத்துல காசியிலே பேர் வாங்கின பண்டிதாள், வடதேசத்து பண்டிதாள்னு சொல்லுவா. அது வடதேசத்திலிருந்து காசியிலே ரொம்ப சமஸ்த சாஸ்திர பண்டிதர்களும் அங்கே ரொம்ப சமுதாயம் அதிகம். அப்பெல்லாம் இங்கே காசியில் போய் வாதம் பண்ணி வித்வான்களை ஜெயிச்சா அப்போ தான் பாரதத்திலேயே பெரிய பண்டிதர் அப்படின்னு ஒத்துக்கிற அளவில் ஒரு நம்பிக்கை இருந்த காலம் அது. அந்த கோவர்தன ரங்காச்சாரியவர் நியாய சாஸ்திரத்தில் ரொம்ப பெரியவராய் காசியில் பண்டித மகா பண்டிதராக இருந்தார். அவர் அப்படி க்ஷேத்ராடனமாக வந்தார். அவர் வைஷ்ணவர் தானவர். அப்படி க்ஷேத்ராடனமாக வந்து ஸ்ரீரங்கத்துக்கு வெள்ளினார். ஸ்ரீரங்கத்தில் பெருமாளை சேவிச்சுட்டு அவருக்கு ஒரு ஆசை, இங்கே ஸ்ரீரங்கம் ஸ்ரீ வைஷ்ணவாளுடைய ராஜதானி, அதனால இங்கே பெரிய ஆச்சாரியால் நிறைய பேர் எல்லாம் ஸ்ரீரங்கத்தில் பெரியாண்டவனையில் இருந்தபோர் பெரியாண்டவன் தான் ஆச்சாரியர் மட்டும் இல்லை, ஏகப்பட்ட ஆச்சாரிய புருஷாள், இன்னும் நிறைய சன்னியாசிகள். அதெல்லாம் ரொம்ப பெரிய க்ஷேத்திரம், வைஷ்ணவ க்ஷேத்திரமாக இருந்தது. அதனால் ஸ்ரீரங்கத்தில் வந்தவர் ரொம்ப பெரிய வைஷ்ணவ க்ஷேத்திரம், மகா அதிகாரிகள்லாம் நிறைய பேர் இருக்கா, அதனால இங்கே யாராவது நியாயசாஸ்திரத்திலே ரொம்ப விசேஷ ஞானம் இருந்தால் அவளோட வாதம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது என்று சொன்னார் அவர். அவருடைய பேரை கேட்டால் அவருடைய அவரோட யார் வாதம் பண்ணுவதற்கு முடியும், அதனால் அவள் யாரும் உம்மோட வாதம் பண்ணுற அளவில் இங்கே ஒருத்தரும் கிடையாது. ஆனால் பெரியாண்டவன் ஒரு பெரிய பரமஹம்சர், அந்த கொள்ளிடக்கரையோரமாக போனால் இருப்பார். அவர் ரொம்ப பெரிய பண்டிதர், அவர் உண்மையிலே வாதம் பண்ணுவாரான்னு தெரியாது. இப்போ ரொம்ப விரக்தர், ரொம்ப ஞானி, பெரிய ஆச்சாரியன், உண்மையிலே வாதம் பண்ணுவதற்கு வருவாரான்னு தெரியல. சன்னியாசியாக இருப்பதனாலே வாதத்துக்கு இஷ்டப்பட மாட்டார்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் அவரிடத்துல வேணால் போய் கேட்டு பாருங்கோ, கொஞ்சம் நேரம் வாதம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குதுன்னு சொல்லி அனுப்பிச்சா. அப்படியான்னு சொல்லிட்டோம் அந்த சுவாமி பெரியாண்டவனிடத்துல வாதம் பண்ணுறதுக்கு வந்தார். பெரியாண்டவன் உபதேசம் பண்ணுறதுக்கே 10 வருஷம் யோசித்தவர். ஏன்னா சன்னியாசிக்கு உபதேசம் வேண்டாம், உபதேசம் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கு. சன்னியாசியானவர் உபதேசம் பண்ண வேண்டாம், கிரந்தங்கள் பண்ண வேண்டாம் என்றெல்லாம் சொல்லியிருக்கோ இல்லையோ. ஆனால் ஏன் நம்ம ஆச்சாரியாலாம் பண்ணியிருக்கான்னு முன்னே சொல்லியிருக்கேன். இப்படி பொதுவான சாஸ்திரம் இருந்தது. அது அந்த காலத்தில் எல்லாருமே சன்னியாசியாக இருப்பா, அதனாலே அவளுக்கு இந்த மாதிரி சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஆனால் அதே வேதாந்த சாஸ்திரத்தை பிரவச்சனம் பண்ணணும், வேதாந்த அந்த ஆத்மாவுக்கு உஜ்ஜீவனமான சாஸ்திரத்தை பிரவச்சனம் பண்ணணும், வேற எந்த சாஸ்திரத்தையும் சன்னியாசி பிரச்சாரமே பண்ணக்கூடாது, அந்த மாதிரியான வேதாந்த சாஸ்திரத்தை தவிர வேற ஏதாவது சாஸ்திரத்தை சன்னியாசி பிரச்சாரம் பண்ணுறவராக இருந்தால் அந்த சன்னியாசியை வெட்டி சென்னாய்க்கு ஆகாரமாக போடணும்னு பிரமாணம் சொல்லியிருக்கு என்று இப்படியான சில ஒரு பிரமாணங்களையெல்லாம் அனுசரித்து வேதாந்த சாஸ்திரம் என்பது அவசியம் சன்னியாசி உபதேசம் பண்ணலாம் என்று ஒரு சித்தாந்தம் உண்டு. அதெல்லாம் தான் அவலம்பித்து ஆளவந்தார் பாஷ்யக்காரர் முதலானவாள்லாம் பிரச்சாரமும் பண்ணி வச்சா, இன்னும் மற்ற சித்தாந்திகளும் அவாளும் நாங்களும் தான் வேதாந்தம் சொல்கிறோன்னு சொல்லி சங்கரர் முதலானவாள்லாம் வேதாந்த சாஸ்திரத்தை ஏற்படுத்தினா, அவள் உபச்சாரம் பண்ணினா, உபதேசம் பண்ணினா, உபதேசம் பண்ணுவதே பொதுவாக சன்னியாசிக்கு வேண்டாம்னு சொல்லியிருக்கச்சு. இந்த பெரியாண்டவன் வாதம் பண்ணுவாரா? வாதம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஏன்னா வாதம்னு பண்ணினா அதில் நான் என்று முன்னின்று அகம்பாவத்தோட ஒரு அவஷ்டம்பத்தோட பேசினாதான் வாதம் வாதமாகும். வாத பிரதிவாதத்திலே எதிரே இருக்கிற ஒரு ஜீவாத்மாவோட இந்த ஜீவாத்மாவுக்கு வாதம் பண்ணுறதுக்கு என்ன யோகியது இருக்கு? எல்லாம் பகவத் விபூதியாய், எல்லாம் வாசுதேவமயமாய், எல்லாம் நாராயணன் செய்து வைப்பதாய் இருப்பதனாலே யாரை யார் ஜெயிப்பது, யாரை யார் நிரசிப்பது என்று. அதனால தேசியம் சாதிக்கும் போது குறியார் நடியவனின் ஒரு குற்றம் பிறர் குறையார் அப்படின்ட்டு வாதம் பண்ணுறதெல்லாம் தப்புன்னு சாதிச்சிருக்கார். ஆனால் அப்படியா இருந்தால் தேசிகன் வாதம் பண்ணலையான்னா, அறியார் திறத்தில் அருள் புரிந்து ஆரணன் அந்நெறியால் சிறியார் வழிகள் அழிப்பதும் தீங்கு கழிப்பதற்கு. அந்த மாதிரி களை எடுக்காமல் போயிட்டா, வாத பிரதிபாதங்களினாலே களை எடுக்காமல் போயிட்டா, நம்ம சிஷ்யால் நம்ம ஆசிரியிச்சு நாமே கதின்னு நினச்சிட்டு இருக்கிறவா இப்போ வழி தெரியாமல் திகைச்சு போவாளே, அவிஸ்வாசம் வந்துருமே, விட்டு போயிடுவாளே நல்ல சம்பிரதாயத்தை. அதனாலே அவளுக்காக சில கிரந்தங்களை எழுதி வைக்கிறது உண்டு. ரொம்ப சூழ்நிலையினுடைய நிர்பந்தத்தினாலே வாதம் செய்வதும் உண்டு. இப்போ பெரியாண்டவனிடத்துல இந்த ரங்காச்சார் கோவர்தனம் ரங்காச்சார் வாதம் பண்ணுறதுக்கு வந்தார். வாதம் பண்ணுறதுக்கு வந்தால் பெரியாண்டவன் வாதம் பண்ணுவாரா? அவர் தான் ஏற்கனவே உபதேசம் பண்ணுறதுக்கே 10 வருஷம் யோசிச்சு வராச்சே, கிரந்தம் பண்ணுறதுக்கு கடைசி வரைக்கும் எழுதாது வராச்சே, அவர் போய் வாதம் பண்ணுவாரோ? அவர் கேட்ட நியாயசாஸ்திரத்திலே வாதம் கேட்டுன்னு வந்தார் அவர். அப்படியே நியாய அப்படியானால் அப்படி பெரியாண்டவர் சாதிச்சார். அப்படியா பெரியவா அங்கே ஸ்ரீரங்கத்தில் பெரியவாள் சொல்லி அனுப்பிச்சாளா, என்கிட்டே வந்து வாதம் பண்ணணும், வாதம் பண்ண முடியும்னு சொல்லி அனுப்பிச்சாளா? சரி, அவள் சொல்லி அனுப்பிச்சா அவனுடைய ஆசையை வீணாக்கலை. ஆனால் இருந்தாலும் நம்ம சிஷ்யர் அவரை விட்டு வாதம் பண்ண சொல்கிறேன் என்று சொல்லி இப்போ நாம் சொன்னோம் பாருங்கோ, சைவ வைஷ்ணவ பாவதூக்க சதுர்த்த சலக்ஷணி வல்லப வியாகரணம் ரங்காச்சார் மன்னார்குடி ரங்காச்சார் சுவாமி அவரை நீர் வாதம் பண்ணும் இவரோட இவர் ஆசைப்படுறாருன்னு சொன்னார். அப்புறம் அவர் வாதம் பண்ணினார். அவர் வந்த அன்னைக்கு ஏகாதசியம், அதனால் இன்னைக்கு ஏகாதசியாக இருக்குது, எல்லாரும் உபவாசம், எதற்கு ரொம்ப நாய் பேசுவது, நாளைக்கு துவாதசி காலத்தால் எல்லாரும் பலகாரம் பாரணியம் பார்க்கணும், அதனால் நாளனைக்கு வாரம் இவரோட வாதம் பண்ணலாம்னு சொன்னார்னு சொல்கிறா. அது நாள் மறுநாளுக்கு 2 நாள் கழித்து வந்தார் அந்த சுவாமி. அந்த அந்த வியாக்கரணம் நம்ம வியாக்கரணம் ரங்காச்சார் அப்படின்னு சொன்னோமே, அவரோட மன்னாருடைய ரங்காச்சாரோட வாதம் பண்ணினார். வாதம் ஒரு 5-6 மணி நேரம் நடந்தது. ரொம்ப ரொம்ப நன்னாக இருந்தது. அந்த வாதத்தில் ஒரு கோபம் தாபம் ஆக்ரோஷம் ஜெயிக்கணும் அவமானப்படுத்தணும் அந்த மாதிரியான எண்ணமெல்லாம் இல்லை அந்த சுவாமிக்கு. ஏன்னா மேற்கு அந்த அது வாதம் எப்படி தாயக்கட்டை ஆட தெரிஞ்சவா தாயக்கட்டை ஆடணும்னு பார்ப்பா, அது செஸ் ஆடணும்னு நினைக்கிறவா செஸ்ஸினுடைய சூக்மெல்லாம் தெரிஞ்சவா செக்ஸ் நல்லா ஆடுறவாளோடய நாமும் கொஞ்ச நேரம் செஸ் ஆடணும் அப்படின்னு நினைப்பா. அதுபோல் அந்த சுவாமி ஒரு நல்ல பொதுபோக்காகத்தான் நல்லா வாதம் பண்ணக்கூடிய வாளோடய வாதம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். அந்த சுவாமி அகம்பாவம் பிடிச்சவர்னெல்லாம் நினச்சிக்க கூடாது. அந்த சுவாமி வாதம் நடந்தது ரொம்ப நன்னா நடந்தது, ஒரு 5-6 மணி நேரம் நடந்து தான் அதெல்லாம் நடந்து முடிஞ்சது. அதுக்கப்புறம் மேலே வாளுக்கு காரியம் இருக்குது. அப்புறம் அந்த சுவாமி பெரியாண்டவனை விழுந்து சேவித்தார். கோவர்தனம் ரங்காச்சார் பெரியாண்டவனை விழுந்து சேவித்தார். சுவாமி நான் மகா பண்டித அடியேன், நான் ரொம்ப பெரிய பண்டிதர்னு பேர் வாங்கியிருக்கேன், அதனாலே ரொம்ப திருப்தியாக இருந்தேன். இன்றைக்கி இந்த சுவாமியோட வாக்கியார்த்தம் பண்ண பிறகு எனக்கு இன்னும் ரொம்ப திருப்தியாக போயிடுத்து, ரொம்ப நன்னா சொல்கிறார் அடியேன், ரொம்ப வாசிக்கணும் இந்த சுவாமிகிட்ட, இந்த சுவாமி அடியேனுக்கு ஆச்சாரியனாக அனுகிரகிச்சு அடியேன் நான் ஊருக்கு போய் அங்கேத்தான் காலக்ஷேமம் பண்ண முடியும், அங்கே அங்கே நிர்பந்தங்கள் இருக்குது எனக்கு, அதனால் அடியேனோட இந்த சுவாமியை எனக்கு நியாயசாஸ்திரத்துக்கு ஆச்சாரியராக அனுப்பிச்சு வச்சா பெரியாண்டவன் உத்தரவு கொடுத்தா நான் அவரை அழைச்சுண்டு போய் எங்கள் ஊரில் எங்கள் ஆற்றுல வச்சுட்டு அவரிடத்துலேயும் நான் பாடம் வாசிச்சுட்டு அப்புறம் சுவாமியை அனுப்பிச்சு வைக்கிறேன் அப்படின்னு பெரியாண்டவன்கிட்ட பிரார்த்திச்சுட்டார் அந்த சுவாமி. எதுக்காகனா பாரத தேசம் இல்லை எதுக்காக இதை சொல்ல வந்தார்னா, பாரத தேசம் எல்லாம் மகா பண்டிதர்னு பேர் வாங்கிய நியாயசாஸ்திரத்திலே சூரரான அது வடதேசத்து பண்டிதர் ஸ்ரீரங்கத்திலே வந்து பெரியாண்டவனிடத்துல வாதத்துக்கு வந்தா பெரியாண்டவன் தன்னுடைய சிஷ்யாள ஒருத்தரை நியமிச்சா அந்த சிஷ்யால அந்த சுவாமி அந்த கோவர்தன ரங்காச்சார வாதம் பண்ணிவிட்டு இந்த சுவாமியிடத்துலேயே காலக்ஷேபம் பண்ணினா நிறைய தெரிஞ்சுக்கலாமேன்னு அது நியாயசாஸ்திரத்தை வாசிக்கிறதுக்கு அந்த சுவாமியை அழைச்சுட்டு பெரியாண்டவன் உத்தரவு கொடுத்தார் போயிட்டு வாப்பான்னு சொன்னார். அந்த மன்னாருடைய அந்த ரங்கு சுவாமி இருக்காரு அவர் எப்படி சொல்லுவாரான் தெரியுமா? பெரியாண்டவனிடத்துல தன்னை சொல்லிக்கச்சே அடியன் அடியன் மன்னார்குடி ரங்கு வந்திருக்கேன்னு கூட சொல்ல மாட்டாராம். மன்னார்குடி ரங்கு வந்திருக்கேன் அடியன் அப்படின்னு கூட சொல்ல மாட்டாராம். சேவிக்கிச்சே நான் தோ ஆண்டவன் அப்படி கண்ணை மூடிந்து அப்படியே தியானத்தில் ஏழுருக்குச்சே சேவிப்பார். சேவிச்சா அவர் கண்ணு திறந்து திருக்கண் திறந்து கடாட்சிக்கணும்னு ஒரு ஆசை. அக்ஷதை போடுற வழக்கம் அந்த காலத்தில் கிடையாது. கடாட்சிக்கணும்னு ஆசை, ஆண்டவன் கடாட்சிச்சா தேவையே அப்படின்னு தோணும். சேவிச்சா அவரும் கண்ணையே திறந்தாதான் திறப்பார், திறக்காமலும் இருப்பார். அப்போது லேசம் ரொம்ப பயபக்தியோடு ஆண்டவன் பகவத் அனுபவத்தில் இருக்கார், நம்ம கடாட்சிக்கணுமே என்று ஒரு ஆசையோடு மெதுவாக குரல் கொடுப்பா. அவர் எப்படி குரல் கொடுப்பார்னா, அடியேன் அடியேன் உக்காராந்தம் வந்திருக்கேன் அடியேன் அப்படின்னு வரவர். அதுன்னா உக்காராந்தம்னா ரங்கூல ஊன்னு முடியும். அவர் ரங்காச்சார்னு பேரு, அதை ரங்கூன்னு கூப்பிடுவார் ஆண்டவன். அது ரங்கூன்னு கூப்பிடு, அதுல உக்காராந்தம்னா ஊன்னு முடியுமே அதுதான். அந்த அதுக்கு மேலே தனக்கு ஒரு பேர் கிடையாது. ஆச்சாரியால் முன்னாலே தனக்கு அதற்கு மேலே நாம் எல்லாம் இப்போ பெரிய பெரிய பேர்லாம் போட்டுக்கிறோம், நாட்டே இருக்கடா ராஜகோபாலாச்சாரியார் அப்படின்லாம் போட்டுக்கிறோம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆச்சாரியன் முன்னாலே தனக்கு பெயர் இருக்கிறது கூட, பெயர் சொல்லிக்கிறது கூட என்ன யோக்கியத்தை இருக்குது. அப்படி ஒரு அந்த ஆண்டவருடைய மகிமை, அப்படி பெரியாண்டவருடைய மகாபிரபாவம், அப்படி சைவ சைவ வைஷ்ணவ வாவதூக்க சதுர்தசைவ சதுர்தச லக்ஷணி வல்லவ வியாகரணம் ரங்காச்சாரன் மன்னார்குடி ரங்காச்சாரன் இவ்வளோ பெரிய பேர் இருக்கிறவர் பெரியாண்டவரிடத்துல தன்னை விஞ்ஞாபிகச்சே அடியன் ஊக்காராந்தம் வந்திருக்கேன் அடியன் அப்படின்னு அந்த ரங்கூல இருக்கிற ஊ தான் அவருக்கு பேர் பெரியாண்டவன் முன்னால. ஏன்னா எதையாவது சொல்லணுமோ இல்லையோ, அது கூட இல்லைன்னா அதுவும் சொல்ல மாட்டார் போல இருக்கு. அடியன் ஊக்காராந்தம் வந்திருக்கேன் அடியன் அப்படின்னு தான் அவ்வளோ பயபக்தியோடய சொல்லுவார். அப்படி மகிமை பெரியாண்டவனுடைய மகிமை அப்படி. அந்த சுவாமி அவரை பெரியாண்டவன் அனுப்பிச்சு வச்சார், கோவர்தன ரங்காச்சார் கேட்டார்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சார். போயிட்டு வாரம் அவர் ஆசைப்படுறார், அனுப்பிச்சு வர நீரும் போயிட்டு வரோம்னு சொன்னார். போய் அந்த இதுவர் காசியில் போய் ஒரு வருஷம் அவருக்கு நியாயசாஸ்திரங்கள் இன்னும் பெரிய உத்கிரந்தங்கள் எல்லாம் காலக்ஷேமம் சொல்லிட்டு வந்தார் அப்படின்னு. எதுக்காக பெரியாண்டவருடைய பெருமை என்ன என்றால், இப்படி ஒரு ஒரு பெருமை ரெண்டு பெருமைன்னு ஒன்றுன்னும் நினச்சி பார்த்தா அதனுடைய உச்சக்கட்டத்துக்கு போய் சேர்றது, அதுதான் பெரியாண்டவருடைய ரொம்ப பெருமையாக அது, விசேஷமான பெருமை அது. பெரியாண்டவனுடைய திவ்ய பிரபாவத்தை சொல்லச்சே அவர் காலந்தே இப்போ சிஷ்யாவை பற்றி சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா. அதில் ஒரு புதுக்கோட்டை திவான் ஒருத்தர், அவர் கிருஷ்ணமாச்சார்னு பேர் அவருக்கு. அதுக்கு அவர் ரொம்ப திவான்னா அந்த காலத்தில் ரொம்ப பெரிய போஸ்ட்டு, அதான் பெரிய பதவியில் இருந்து பாபா. அதான் நம்ம வைஷ்ணவர் கிருஷ்ணமாச்சார்னு திருநாமம். அந்த காலத்தில் புதுக்கோட்டை சம்ஸ்தானமும் ரொம்ப முக்கியமான ஒரு கேந்திரம் வைஷ்ணவாளுக்கு. இப்போ ரொம்ப ஒன்றும் இல்லாமல் அத்து போயிடுது, ஆனால் அந்த காலத்தில் புதுக்கோட்டை சம்ஸ்தானம்ன்றது ரொம்ப முக்கியமான கேந்திரம். அது ஒரு ராஜதானி, அது புதுக்கோட்டை ராஜான்னு சொல்லுவாள். அது மாதிரி திருவிதாங்கூர் ராஜா, புதுக்கோட்டை ராஜா, மைசூர் ராஜா என்றெல்லாம் அவள் அங்கங்கே ராஜ்யம் பண்ணிட்டு இருந்தா. எல்லாரும் அவள்லாம் இதுதான் வெள்ளக்கார ஆளுக்கு கொஞ்சம் அடங்கினவாளாக தான் இருந்துட்டு இருந்தா. அதில் இந்த புதுக்கோட்டை சம்ஸ்தானம் இதில் என்ன விசேஷம்னா, அங்கே நல்ல வைஷ்ணவாளுடைய இது ராஜதானியாக இருந்தது. வைஷ்ணவ அங்கே இருக்கிற ராஜாவும் ரொம்ப வைஷ்ணவராக இருந்தார். அதுக்கு அங்கே இருக்க தானாதிகாரின்னு தர்மாதிகாரி ஒருத்தர் வச்சுப்பா, இப்பெல்லாம் HRNC மினிஸ்ட்ரின்னு வச்சுக்கிற மாதிரி அந்த காலத்தில் தானாதிகாரி தர்மாதிகாரி இதெல்லாம் போஸ்ட்டு. அந்த தானாதிகாரி போஸ்ட்டில் இருக்கவா வைஷ்ணவாளாக தான் இருப்பாள். ஏன்னா வைஷ்ணவ சித்தாந்தத்துக்கு சம்ரக்ஷணமாக இருக்கணுன்றதுனால தானாதிகாரியாக இருக்கிறவாள்லாம் வைஷ்ணவாளாக இருப்பாள். அவள் நிறைய வித்வத் சதஸ்துகள்லாம் நடத்துவாள், சுவாமிகளுக்கெல்லாம் நிறைய சம்பாவனைலாம் பண்ணுவாள். நம்ம ஆச்சாரியாளில் புதுக்கோட்டை சம்ஸ்தானத்திலே போய் அவார்டு வாங்கினவா, என்று பேர் வாங்கினவா அப்படின்னு சொன்னா, அடுத்து எல்லாரையுமே இப்போ நாம சின்னாண்டவன் அவரும் அப்படித்தான், காடந்தேத்திய ஆண்டவன் அவரும் அப்படித்தான், தேரவந்திர ஆண்டவன் அவரும் அப்படித்தான், அடுத்தது இவர் நம்ம இப்போ ஆக்கூர் ஆண்டவன், தம்பராண்டவன், திருக்குழந்த ஆண்டவன் வரைக்கும் எல்லாரும் புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் போய் பேர் வாங்கினவா தான். இந்த புதுக்கோட்டை சமஸ்தானத்துக்கு போக போகாதவர் பெரியாண்டவன் ஒருத்தர் தான். ஏன்னா அவர் அது கூட எதுக்குமே ஆசைப்பட்டவர் கிடையாது. இவெல்லாம் ஆசைப்பட்டவான்னு சொல்லலை, அது ஒரு வழக்கம். பண்டித்தாளாக இருந்தான்னா புதுக்கோட்டை சமஸ்தானத்திலே போய் மகா பண்டித்தாள்னு அவள் மந்தியத்திலே பேர் வாங்குறதுன்றது ஒரு வழக்கம். அது அது திருக்குடந்த ஆண்டவன் பர்யந்தம் இந்த இந்த மாதிரியான ஒரு கீர்த்தி இருந்தது. அதான் இந்த புதுக்கோட்டை சம்ஸ்தானத்தை இவாளையெல்லாம் நிர்வகிக்கிறவார் அப்படின்னு சொல்லி திவான் அந்த கிருஷ்ணமாச்சாரன் அவர் தானாதிகாரியாக இருந்தார். அந்த சுவாமி பெரியாண்டவருடைய பிரபாவத்தில் ஈடுபட்டு வந்து காலக்ஷேபம் பண்ண வந்தார். அந்த புதுக்கோட்டை சம்ஸ்தானத்துக்கு ஒரு பெயர் என்னென்னா, அவள் ஒரு சாஸ்திரத்தை மாத்திரம் ஆதரிக்கிறவான் கிடையாது, சைவாளை மாத்திரம், சைவாளை கூட ஆதரிப்பா, மாதுவாளை கூட ஆதரிப்பா, யாராக இருந்தாலும் சரி, அது வேதமோ இல்லை வைதிக மதம்னு பேர் வச்சுருந்தாலோ, அதில் அவளுக்கு சாஸ்திர பரிச்சயம் இருந்தாலோ, நியாயம் வியாக்கரணம் மீமாம்சை எந்த சாஸ்திரம் எல்லா சாஸ்திரத்துக்கும், அது ஒரு பெரிய சம்ஸ்தானம், அது இதை சம்ரட்சிக்கிறதுல ஒரு பெரிய பேருள்ள சம்ஸ்தானம் அது. அதுக்கு அவர் திவானாக இருந்தார். அதனால் அவருக்கு தெரியாத பண்டிதால் கிடையாது. அந்த பொதுக்கோஷ கிருஷ்ணமாச்சாருக்கு தெரியாத பண்டிதால் கிடையாது. அத்தனை பண்டிதர்களும் விட்டுவிட்டு அவர் பெரியாண்டவனிடத்துல வந்து காலக்ஷேபம் பண்ண வந்தார். அவர் காலக்ஷேபம் பண்ண வந்தபோது அவரோ மகா மகா பண்டிதர்கள் எல்லாம் பார்த்து அவார்டு கொடுத்துட்டு இருந்தவர் இல்லையா, அவள்லாம் என்ன பேசிப்பா அப்படின்னா, இவர் பண்டிதர், அவர் பண்டிதர், அவர் சூரர், அவர் ஆஹா, அவர் பிரச்சண்டர் பண்டிதர், ஒத்தராவது பெரியாண்டவன் பண்டிதர்னு சொன்னது கிடையாதுங்க. எப்படி இருந்த காலத்தில் பெரியாண்டவனுடைய கீர்த்தி பரவ ஆரம்பித்ததுக்கப்புறம் அவருக்கு பெரியாண்டவன், அவர் இங்கே வரமாட்டேன்றார், அவர் இங்கே அவர் புதுக்கோட்டை சமஸ்தானத்துக்கு வரமாட்டார், நாமே அவரை போய் சேவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுன்னு மகானாக இருக்கார்னு சேவிக்கணும்னு வந்தார். வந்து சேவித்தார், நான் வைச்சார். அப்புறம் பெரியாண்டவனுடைய காலக்ஷேப கோஷ்டி நடந்துட்டு இருந்தது. அடியேன் காலக்ஷேப கோஷ்டியில் அன்வயிச்சிக்கலாமா அப்படின்னு கேட்டார். பெரியாண்டவன் ஆகா அன்வயிச்சிக்கலாம், அதனாலே ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கோலையோ அன்வயிச்சிக்கலாம் அப்படின்னார். அன்வயிச்சுட்டார். அன்வயிச்சுட்டா அன்றைக்கி ஸ்ரீபாஷி நடந்துட்டு இருந்தது. ஸ்ருத பிரகாசிகையோடு சேர்த்து சாதிச்சுட்டு இருந்தார். அன்றைக்கி ஸ்ரீபாஷியும் வழக்கப்படி பெரியாண்டவன் சாதிச்சார். சாதிச்சதை கேட்டு அவர் அந்த சுவாமி அவருக்கு சந்தோஷம். பல பண்டிதர்கள் ஆதரித்து பிரபுவாக இருந்தவர் இல்லையா, அதில் அந்த அவர் சந்தோஷம் தாங்காமல் பலே பலே பலேன்னு தொடையை தட்டின்னு விட்டாராம். அவர் பலே பலேன்னு தொடையை தட்டினாராம். எல்லாருக்கும் கோபம் வந்துடுத்து, சிஷியாளுக்கெல்லாம். பெரியாண்டவனுடைய சந்ததியில் காலக்ஷேமம் பண்ணிச்சு, யாரும் கால் மாற்றி போட மாட்டா, யாரும் கொட்டாவி விட மாட்டா. அது எப்படி எப்படி ஆகும், ஒரு யோகீஸ்வரர் பகவானை அனுபவிப்பாரோ அது மாதிரி சிஷ்யாள் பெரியாண்டவன் அனுபவித்து காலக்ஷேபம் கேட்பா, அப்படி தான் கேட்கணும். அந்த மாதிரி கேட்க முடியலனாலும் எந்த சேஷ்டையும் பண்ண மாட்டா. அது இவரை பலே பலேன்னு தொடைய தட்டினா ஏதோ ரொம்ப பெரிய அவமானமாகிடுத்து அந்த சபைக்குன்னு சிஷ்யாளுக்கெல்லாம் ரொம்ப கோபம் வந்து கொடுத்து. அவள்லாம் என்ன இப்படி பண்ணிவிட்டு, பயம் வேற வந்து கொடுத்து, என்ன சாதிப்பாரோ, அப்போ ஆண்டவன் என்ன சொல்லிப்பாரோ அப்படின்னு. என்ன அடியேன், ஏன் இப்படி இப்படி பண்ணா, இப்படி பண்ணலாமா, இந்த மாதிரி தப்பா இப்படி தப்பு பண்ணலாமான்னு ஒருத்தர் ஒருத்தர் அவரை பார்த்து கேட்க ஆரம்பிச்சுட்டா. அது அப்போ பெரியாண்டவன் எல்லாரையும் இருங்கோ இருங்கோ, என்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டாச்சான். இல்லாடியேன், பெரியாண்டவனுக்கு சாஸ்திரம் சொல்ல தெரியாதுன்னு ஏகப்பட்ட பேர் எங்கிட்ட சொல்லியிருக்கா, நான் என்னவோன்னு நினச்சிட்டு இருந்தேன், இவ்விடத்துல இன்னைக்கு சாதிச்ச இந்த விஷயத்தை கேட்டேன், இப்போ இந்த பிரவச்சனமானது அவள்லாம் சொன்னாலே அவளுக்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அற கொடுக்கலாம் போல் இருந்தது எனக்கு. அதுதான் சுவாமி என் தொடையே தட்டின்றேன் அப்படி, அதுதான் அடியேன் தொடையை அப்படி தட்டின்றேன் அப்படின்னாராம். அதாவது அவர் தன் தொடையில் தட்டின்றது அவரிடத்துல பெரியாண்டவன் சாஸ்திரம் சொல்ல தெரியாதுன்னு சொன்னவாளையெல்லாம் அப்படியே அறையணும் போல் இருந்ததுனாலே தன் தொலையை தட்டின்றேன் அப்படின்னாராம். அப்போ எதுக்காக அந்த பிரவச்சனம்னா, பெரியாண்டவனிடத்துலே பிரவச்சனம் கேட்கறது, காலக்ஷேபம் கேட்கறதுன்றது அப்படி ஒரு ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு ஒரு மகா பெரிய நிகழ்ச்சி அது. அது அந்த மாதிரியாக இன்னொருத்தில் கேட்க முடியாது அப்படின்னு எல்லாரும் ஆனந்தப்பட்ட நிலைமை அது. அந்த மாதிரியான இந்த சுவாமி நம்ம பெரியாண்டவரிடத்துல வளக்குடி வேதாந்தாச்சார், அவரும் மகாபண்டிதர். மீமாம்சா சாஸ்திரத்திலே அவரை போல கிடையாது, நியாயசாஸ்திரத்திலே அவரை போல கிடையாதுன்னு சொல்லுவா. அந்த சுவாமி அவர் அந்த முன்னே போன வாரம் சொன்னேன், விளக்குடி வேதாந்தாச்சாரர் பெரியாண்டவரிடத்துலேயே வந்து அனுபவிச்சார். அந்த விளக்குடி வேதாந்தாச்சார இடத்துல தான் பின்னாலே தேரழுந்தூர் ஆண்டவன் எல்லா வேதாந்த காலக்ஷேமம் தவிர மற்றதெல்லாம் அவரிடத்துல தான் பண்ணார். வேதாந்த காலக்ஷேமம் பண்ணணும்னு அப்புறம் சின்னாண்டவன்கிட்டே வந்து ஆசிரியிச்சார். அதே போல் வேலியநல்லூர் சங்கபுரம் ஸ்ரீனிவாச ராகவாச்சார்னு இந்த சுவாமி, இவர் தான் நமக்கு சின்னாண்டவன், அவரும் வந்து ஆசிரியிச்சார். அதே போல் ஸ்வச்சந்தம் நரசிம்மாச்சார் ஸ்ரீரங்கத்தில் எழுந்தார், சுவாமிக்கு ரொம்ப நாள் பிக்ஷ சாதிச்ச மகான்னு சொல்லியிருக்கேன். அவள் தான் நமக்கு இந்த பெரியாசிரமம் என்று ஏற்படும்படியான இந்த இடத்தை ஏற்படுத்தி கொடுத்தா. அதுக்கப்புறம்தான் பெரியாசிரமம்னு ஒரு ஸ்தானம் வந்தது. அதுக்கு முன்னாலே இது ஆசிரமம்னே ஒன்றும் கிடையாது, பெரியாண்டவனுக்கு ஆசிரமமே கிடையாது, அதெல்லாம் வேண்டாம்னு தானே இருந்தார். ஒரு நாள் பாம்பு கடிச்சு கொடுத்தோ, பாம்பு தேண்டின உடனே ஆண்டவனுக்கு ரொம்ப கொஞ்சம் ஆயாசமாக இருந்தது. அது சிஷ்யாளுக்கு தெரியாது, மறுநாள் தான் அவளுக்கு தெரிய வந்தது. அப்போ நரசிம்மாச்சார சுவாமி தான் ரொம்ப பதறி போயிட்டார். சிஷியால் எல்லாரும் பதறினா, ஆனால் நரசிம்மாச்சார சுவாமி கொஞ்சம் கையில் சொத்து உள்ளவர், அவர் தான் இந்த மாதிரி ஆச்சாரியால் வெறும் புதரிலெல்லாம் சஞ்சலிக்கக்கூடாது, ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கட்டடமாக இருந்தால் கொஞ்சம் சம்ரக்ஷணமாக இருக்கும்னு ஆச்சாரியாலை ரட்சிக்கணும்னு சொல்லியிருக்கு. அதனால் ஆச்சாரியன் சிஷியனுடைய ஆத்மாவை பேணியிருப்பன், சிஷியன் ஆச்சாரியருடைய திருமேனியை பேணியிருப்பன்னு ஒரு வார்த்தை உண்டு. அதனாலே ஆச்சாரியால் இப்படி கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சின்ன ஆசிரமமாக ஏற்படுத்தினார். அதுதான் இப்போது இருக்கிறதான பெரியாசிரமம் அந்த சுவாமி. இதே போல் நிறைய சுண்டபாள ராமபத்ராச்சார், கோபாலசமுத்திர நாராயணாச்சார், மீமிசல் நரசிம்மாச்சார், மன்னார் கோவில் கோவிலண்ணா, மன்னார் கோவில் சாமி ஆச்சார், மன்னார் கோவில் வியாகரண ரங்காச்சார், மன்னார் கோவில் கிருஷ்ணமாச்சார், வெண்ணாத்தங்கிற ஸ்ரீனிவாசாச்சார், விளக்குடி வேதாந்தாச்சார், அப்புறம் வேலிநல்லூர் நாராயணயதி, இந்த சுவாமியை பற்றி சொல்லணும். வேலிநல்லூர் நாராயண், இவரும் அதே போல் வேலிநல்லூர் சங்கபுரம் தான், அவர் பிரம்மச்சாரி சுவாமி, இவர் அவர் பிரம்மச்சாரி சுவாமின்னு தான் சொல்லுவா அவர். அவர் பிரம்மச்சாரியாகவே எழுந்திருந்தார் ஸ்ரீரங்கத்தில், கடைசி வரைக்கும் பிரம்மச்சாரியாக எழுந்திருந்தார். அவர் பெரியாண்டவரிடத்துல அன்வைச்சார், அவர் பெரியாண்டவரிடத்துல சந்நியாசம் வாங்கிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். பெரியாண்டவன் அவருக்கு சந்நியாசம் கொடுக்க மாட்டேன்னார். நீ எதுக்கு சன்னியாசி ஆகணுங்கிற என்ன விஷயம், ஆச்சாரியன் ஆகணும்னு பார்க்குறியா, எனக்கு அடுத்தது ஆச்சாரியன் ஆகணும்னு பார்க்குறியா அப்படின்னார். ஐயோ அடியே, நான் அந்த மாதிரி இல்லை அடியே, நான் ஆச்சாரியன் ஆகணும்னா எண்ணமே கிடையாது, சன்னியாசியாக தான் இருக்கணும் அப்படின்னார். அப்படியா அப்படின்னா உண்மையாக சொல்லு, கையை காலம் நீட்டாமல் இருக்கிறதா இருந்தால் உனக்கு சன்னியாசம் கொடுக்குறேன்னு சொன்னார் அவர். ஆண்டவர் திருவடி மேலே சத்தியமாக சொல்கிறேன், நான் கையை காலம் நீட்டலேன்னார் அவர். கையை நீட்டுறதுன்னா கையை நீட்டி சிஷ்யாளுக்கு சமாசீரணம் பண்ணுறது, அதுக்கு அடுத்தது காலை நீட்டுறதுன்னா சிஷ்யாளுக்கு பரநியாசம் பண்ணினா காலில் விழுந்து சேவிப்பாளோ இல்லையோ, அதுக்காக அது ஒரு வார்த்தை, அந்த காலத்து வார்த்தை. அவர் கையை காலை நீட்டுறவர் அப்படின்னு கொஞ்சம் இழப்பமாக சொல்லுவா. ஆச்சாரியனை ஆச்சாரியனே இழப்பமாக சொல்கிறது சில காலம் உண்டு. அவள் இன்னும் தன்னாச்சாரியனை அப்படி சொல்ல மாட்டா, வேறு ஆச்சாரிய புருஷாவை சொல்லுவா. அவர் அங்கே கையை காலை நீட்டின்னு காலம் போயின்னு இருக்கு அவருக்குன்னுவா. அது மாதிரியான ஒரு வார்த்தை அது. அது பெரியாண்டவன் அதை தான் சொன்னார் அவர், என்ன கையை காலை நீட்டணும்னு பார்க்குறியா அப்படின்னார். இல்லை அடி, என் சத்திய பிரதிஜையாக சொல்கிறேன் நான் கையை, அதுக்காகலாம் இல்லை, எனக்கு சந்நியாசம் வேணும் ஆசையாக இருக்குது அப்படின்னார். சரி அப்படின்னா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சன்னியாசம் பண்ணி வச்சார். பெரியாண்டவரிடத்துல சன்னியாசம் வாங்கிட்டவன் நிறைய பேர் உண்டு. அதில் நமக்கு அடுத்தது இவர் தான் இவர் ஆச்சாரியன்னு யாரும் தானே ஏற்படுத்தின்னு இருக்க கூடாது. அதுதான் பெரியாண்டவர் தான் எப்பேற்பட்ட சம்பிரதாயம், எப்படி வாழ வந்தார், நாள் முதல் கொண்டு வழுத்தூர் ஆண்டவன் பரியந்தமா மகா யதிகள், பெருமாள் வந்து கைகூப்ப வேண்டும்படியான யதிகள் இவாள்லாம். அதனால பெருமாளே சாதிக்கிறார், கிருஷ்ணாவதாரத்தில் சாதிக்கிறதே சொல்கிறார். சாதுனு பூதசுகிருத்தமானு நிரகங்காரண சாந்தான்னு நமஸ்தே சிரசா அசகிருத்துன்னு, அது நான் இப்போ ஏற்பட்ட உத்தமமான மகாஜானிகளை நான் கையை கூப்பிட்றேன், அவளை நினச்சி தினமும் கையை கூப்பிட்றேன்னு கிருஷ்ணாவதாரத்தை பெருமாள் சாதிக்கிறார். அது மாதிரியான பெரியவாள் இவாள்லாம், இவாளுக்கு அடுத்து அவள் நிலைமையில் அவளுக்கு அடுத்து ஆச்சாரியனா பெருமாள் ஏதோ என்னை உத்தரவு கொடுத்தார் என்பதனாலே நான் இப்போ பெருமாள் உத்தரவுனால தான் ஆச்சாரியாளாக வரா, யாரும் சாமான்யமாக ஆச்சாரியாளாக வந்துட முடியாது. பெருமாள் ஆச்சாரியன் பெருமாளே உத்தரவு கொடுத்தார் பெரியாண்டவனுக்கு. பாஷ்யக்காரர் மாதிரி சம்பிரதாய பிரச்சனை பண்ணி கொண்டு சிஷியர்களை உஜீவிக்க வேணாமா, இப்படி சன்னியாசி தர்மத்தை பாராட்டின்னு இருந்தால் என்ன அர்த்தம்னு அவர், அது மாதிரி பெருமாள் நியமனம் இல்லாமல் தானே யாராவது ஆச்சாரியாள்னு சொல்லி கிளம்பிடக்கூடாதுன்றதுனால அதுக்காகத்தான் சுவாமி சொன்னார். அவரும் ஒருத்தர் ஆச்சாரியனாக வர்றது கூடாதுன்ற அபிப்பிராயத்தில் இல்லை, அந்த மாலுகந்த ஆசிரியர் அது ஆச்சாரியாள்னா பெருமாள் நியமிச்சு ஆச்சாரியாளாக வரணும். அது மாதிரியான அதுபோல் இந்த சுவாமிக்கு ஆச்சாரியனாக வருது ஆசையோன்னு கேட்டார், அவர் இல்லைன்னு சொல்லிவிட்டார், சரின்னு சன்னியாசம் கொடுத்துட்டார். அவர் அந்த சுவாமியும் பண்டிதர் தான். அவர் நாராயண, அவருக்கு நாராயண யத்தின்னு பேர் சாத்தினார். அவர் அங்கேயே ஸ்ரீரங்கத்திலே இருந்திருந்தார். அப்போ அப்பப்போ கூட பெரியாண்டவருடைய கூட இருப்பார் அந்த சுவாமி. அந்த சுவாமி இதுக்கப்புறம் பின்னால் இந்த இந்த சுவாமியினுடைய சிஷ்யர், இந்த இந்த சுவாமியினுடைய சிஷ்யர் தான் பவுண்டரிபுரம் சுவாமின்னு சொல்கிறது. அவர் இவரிடத்துல சன்னியாசம் வாங்கிட்டார். சன்னியாசியானவர் இன்னொருத்தருக்கு சன்னியாசம் பண்ணி கொடுக்கலாம், அதில் ஒன்றும் சாஸ்திர விரோதமே இல்லை. ஏன்னா சன்னியாசியானவர் சன்னியாசியானவர்கிட்ட சன்னியாசம் வாங்கிட்டார். அவர் அந்த பவுண்டரிபுரம் சுவாமி ரொம்ப ஞான நிதியவர், ரொம்ப நிறையா வாசித்தவர், நல்ல சிஷ்டர் அனுஷ்டாதா, எல்லாரும் கொண்டாட முடியா இருந்தவர். அவரிடத்துல கூட நிறைய பேர் சன்னியாசம் வாங்கிட்டா. இன்னும் கேட்டால் அவரிடத்துல திருக்குடந்த அழிசிங்கர் அவரிடத்துல தான் சன்னியாசம், அழகிய சிங்கர் அவர் திருக்குடந்த அழிசிங்கர் அவர்கிட்ட தான் சன்னியாசம் வாங்கிட்டார். அதுபோல இவாள்லாம் அந்த பவுண்டரிபுரம் சுவாமி சன்னியாசியாக தான் இருந்தார் அவர். இவாள்லாம் யாரும் தன்னை ஆண்டவன் சொல்லின்றதே கிடையாது. அவளுடைய சரித்திரத்தில் அவள்லாம் பரிசுத்த சன்னியாசிகளாகவும் அதே சமயம் ரொம்ப அனுஷ்டான பிரவர்களாகவும் இருந்துட்டு இருந்தாலே ஒழிய தன்னை ஆண்டவன் அப்படின்னு ஒரு நாளும் ஒரு பத்திரிகையிலையும் ஒரு எழுத்துலேயும் அவளும் வெளிப்படுத்திக்கல, அவளுடைய சிஷ்யாலும் சொல்லலை. அதனால் அது அப்புறம் அந்த ஏபி கோபாலாச்சார்னு அந்த பவுண்டரிபுரம் சுவாமியினுடைய சிஷ்யர், அவர் அந்த பவுண்டரிபுரம் சுவாமி ஆசிரமம்னு அதை உருவாக்கின போது, அப்போ கூட அது பவுண்டரிபுரம் சுவாமி ஆசிரமம் தான் உருவாக்கினார், அவர் பவுண்டரிபுரம் ஆண்டவன் ஆசிரமம்னு உருவாக்கலை. அதனால நெடுநாள் இப்படித்தான் அந்த பவுண்டரிபுரம் சுவாமி பவுண்டரிபுரம் சுவாமின்னு தான் இருந்து, அவள் ட்ரஸ்ட்டு போடும்போது கூட பவுண்டரிபுரம் சுவாமின்னு தான் ட்ரஸ்ட்டு போட்டு உருவாக்கினான். அதை அதுபோல இருந்தது. அப்புறம் பின்னால் இப்போது திருக்குணந்த ஆண்டவன் காலத்தில் பரவாக்கோட்டை சுவாமிகள் இருந்தபோது வாழ்நாள்லாம் சிஷ்யாலாம் சேர்ந்து அது நாமம் தான் ஆண்டவன் சிஷ்யாள், அதனாலே ஆண்டவன் ஆசிரமம்னு நாமம் போட்டுக்கணும்னு அது ஒரு ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தினான். அந்த சர்ச்சை ரொம்ப பெருசாக போய் மனஸ்தாபம் வர அளவில் போகிறத பார்த்து திருக்குணந்த ஆண்டவன் தான் பூரா போட்டோம் இப்போ என்ன ஆண்டவன் சம்பிரதாயம்னு, இப்போ என்ன நாம் எல்லாரும் பாஷிகார சம்பிரதாயம்னு சொல்லிக்கலையா, இல்லை நாம் எல்லாரும் தேசிகன் சம்பிரதாயம்னு சொல்லிக்கிறலையா, அதுபோல ஆண்டவன் சம்பிரதாயம்னு விஸ்தாரமாக பேர் வச்சுக்கணும்னு அவள் ஆசைப்படுறா. அவள் ஆசைப்பட்டா பரவாயில்ல போகலாம், விட்டு கொடுத்துட்டார் ஆண்டவன். அது அவள் அது அது வரைக்கும் அவளுக்கு எந்த ரெக்கார்டும் கிடையாது, அவள் ஆண்டவன்னு இப்போ சொன்ன சொல்லிக்கிறதுக்கு உண்டான எந்த ரெக்கார்டும் கிடையாது, எந்த பத்திரிகையும் கிடையாது. அவள் ஆசிரமத்து திருநட்சத்திர பத்திரிகையில் கூட ஒரு இடத்துலையும் இவருக்கு முன்னாடி வெண்ணாத்தங்கிற சுவாமி வரைக்கும் தன்னை ஆண்டவன் ஒருத்தரும் போட்டுக்கவே மாட்டா, அப்படி இருந்தது. ஆனால் இருந்தாலும் சர்ச்சைன்னு வரும்போது அது விட்டு கொடுத்தாதான் பெரிய மனசு, அது விட்டு கொடுத்தா இல்லைன்னா இல்லைன்னா எந்த சர்ச்சையாக இருந்தாலும் அது கடைசியில் வெளியில் வந்து கோர்ட்டுன்னு போய் கோர்ட்டில் போய் நின்று அவன் யாரோ ஒருத்தன் அதை ஒரு தீர்மானம் பண்ணும்படியாக ஆறுது. யாரோ ஒருத்தன்னா அதை நீங்களே புரிஞ்சுக்கலாம். அது மாதிரி அதை அந்த நிலைமைக்கெல்லாம் முத்தி போகிறத பார்த்துட்டு திருக்குணந்த ஆண்டவன் தான் என்ன இப்போது பாஷிகார நாம் எல்லாம் நம்மாழ்வார் சம்பிரதாயம் பாஷிகார சம்பிரதாயம்னு சொல்கிறா போல, இப்போ ஆண்டவன் சம்பிரதாயம்னு அதே மாதிரி அவள் கூட்டத்தர் பேர் நாங்களும் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டா படட்டுமே என்ன இப்போது அது அப்படியே தான் வச்சுக்கிட்டோமாவா அப்படின்னா, அதுக்கப்புறம் ஒரு ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்தாவா இங்கிலீஷில் போட்டுக்கிறதுனா பவுண்டரிபுரம் சுவாமி ஆசிரமம்னு போட்டுக்கிறோம், தமிழை மாத்திரம் போட்டுக்கிறதுனா பரவாக்கோட்டை இது மாதிரி பவுண்டரிபுரம் இது மாதிரிலாம் போட்டுக்கிறோம். அப்போவும் எப்போ வேணால் பவுண்டரிபுரம் சுவாமின்னு தான் இன்றைக்கும் பவுண்டரி புதுசாக பட்டத்துக்கு வரவா தான் அவள் ஸ்தானத்துக்கு வரவா தான் ஆண்டவன் பரவாக்கோட்டை ஆண்டவன் அப்படின்லாம் போட்டு பாளைய வழியா அது இதில் இப்போ பவுண்டரிபுரம் சுவாமி தான் அப்போ பவுண்டரிபுரம் ஆண்டவன் பேர் அவளே கடைசி வரைக்கும் வச்சுக்கல. இப்போ எல்லாம் மாறி போச்சு, எல்லாம் கலந்து போச்சு, அதனாலே ஒன்றும் தோஷம் இல்லை. எப்படி இது நாம் எல்லா ஆச்சாரியாலும் இப்போல்லாம் என்ன சொல்கிறோம், ரங்கராமானுஜ மகா தேசிகன்னு சொல்கிறோம், வேதாந்த ராமானுஜ மகா தேசிகன்னு சொல்கிறோம். தேசிகனுடைய திருநாமத்தை எல்லா ஆச்சாரியாலும் வச்சுக்கலையா, அதே போல் தான் ராமானுஜ திருநாமத்தை எல்லா ஆச்சாரியாலும் வச்சுக்கலையா, அதே போல் ஆண்டவன் திருநாமத்தை வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அது ஒரு முக்கியமான அம்சம் என்னென்னா அது ஆண்டவன்றதான திருநாமம் ஈரரசு படாமல் ஒரே ஆச்சாரிய பரம்பரைக்கு மாத்திரம்தான் வந்து திருக்குழந்த ஆண்டவன் ஆசிரம ஸ்வீகாரம் ஆகி அதுக்கப்புறம் இந்த பரவாக்கோட்டை சுவாமி ஆசிரம ஸ்வீகாரமாகி சர்ச்சை கிளம்புற வரைக்கும், அதுக்கு முன்னால் அவள் சர்ச்சை பண்ணுற வரைக்கும் யாரும் ஆண்டவன்னா இன்னொரு சம்பிரதாயத்துக்கு ஆண்டவன்னு பேருன்னு சொன்னதே கிடையாது, எழுத்துலேயும் கிடையாது. யார் அவள் ஆச்சாரியாலும் சொல்லிட்டது இல்லை, அவள் சிஷியாலும் சொல்லிட்டது இல்லை. அதில் அதுக்கு காரணம் என்னென்னா இந்த வெளிநல்லூர் சுவாமி பெரியா இப்போ பெரியாண்டவரிடத்துல ஆசிரமம் வாங்கிட்டாரு. பெரியாண்டவனத்துல நிறைய சன்னியாசிகள் வாங்கிட்டா, எல்லாரும் ஆண்டவன் பேர் வச்சுட்டுள்ள அந்த காலத்துல. அதே போல வேலை இன்னொன்னு, ஆண்டவன் பேர் வச்சுக்கிறதுக்கு பயப்படுவா. எப்படி பெயர்பட்ட பெரியாண்டவன் அவருடைய திருநாமத்தை நாம வச்சுக்கிறதுக்கு எப்படி தகும் என்று அவ்வளோ அவ்வளோ பயம் எல்லாருக்கும். அதனால வெளியனல்ல சுவாமி யதியா இருந்தார், சன்னியாசியா இருந்தார், சன்னியாசியா இருந்துட்டு இருந்தார். அவரிடத்துல சன்னியாசியா அந்த பவுண்டரிபுரம் சுவாமியும் சன்னியாச ஆசிரமம் வாங்கிட்டார். சன்னியாசம் ஆசிரமம் வாங்கிட்டா பெரிய ஜானியா இருந்தார். அதனாலே பவுண்டரிபுரத்தை சேர்ந்தவர்னா பவுண்டரிபுரம் சுவாமின்னு தான் அவருக்கும் திருநாமம். அது அவருக்கு அடுத்த சிஷ்யம், அடுத்த மன்னார்குடி வெண்ணாத்தங்கிற இல்லை, எல்லா சுவாமிகளுக்கும் சுவாமின்னு தான் திருநாமம். பவுண்டரிபுரம் ஆசிரமத்தை சேர்ந்தவான்றதான திருநாமம் தான் அது. இப்போ இந்த காலத்தில் சில பேருடையதான சர்ச்சா விசேஷத்தினாலே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இப்போ இந்த சுவாமி வேலைநல்லூர் சுவாமி அவர் ஒரு சிஷ்யர். அதேபோல் சின்னாம ராகவாச்சார், சின்னாம ரங்கநாதாச்சார், இவள்லாம் பாட்டராச்சார் வகைரா. இந்த சுவாமிகள் சம்பிரதாயத்துக்கு செஞ்சிருக்கிற உபகாரம் கொஞ்சம்னு சொல்ல முடியாது. கும்பகோணத்தில் தேசிகனுடைய அந்த கிரந்தங்கள், நிறைய கிரந்தங்கள் அச்சு போட்டவா இந்த சுவாமிகள், வியாக்கியானங்களோட அச்சு போட்டு சம்ரக்ஷிச்சவா. அந்த ஒரு கிரந்தத்தை அச்சு போட்டு சம்ரக்ஷிக்கிறது, அதுவும் ஓலையிலிருந்து எடுத்து அச்சு போடுறது, அந்த காலம் அந்த மாதிரியான காலம் இது. ஓலையில் இருக்கிறத ஓலையாகவே வச்சுருந்தா அது ஓலையில் ஒரு ஓலை ரெண்டு ஓலைன்னு எழுத வேண்டியிருக்கு. அச்சு போட்டான்னா 500 காப்பி 1000 காப்பின்னு இது வெளியில் பிரச்சாரம் பண்ணலாமேன்ற ஆசையில் எல்லா மதத்தாலுமே ஓலையில் இருக்கிறத ரொம்ப ஆர்வமாக ரொம்ப பரித்தியாகம் பண்ணி தங்களுடைய ஜீவனமும் வேண்டாம், நமக்கு இதுதான் ஜீவனம் என்று அதை அச்சு போடுறது. அதை அச்சு போடுறதுக்கு அலைச்சல், அந்த அச்சு போடுறதுக்கு ப்ரூஃப் பார்க்கறது, அதுக்கு உண்டான செலவு, அந்த செலவில் வரக்கூடிய நஷ்டம், எதையும் மைண்ட் பண்ணாமல் எதையும் விசாரம் பண்ணாமல் இந்த கிரந்தத்தை அச்சு போடாமல் இந்த ஆத்மாவுக்கு என்ன, இவ்வளவு காலம் 1000 1000 வருஷமாக ஓலையிலேயே எழுதி கொண்டு சிரமப்பட்டாலே, இதெல்லாம் ஒரு புஸ்தகமாக கொண்டு வந்தாள்னா ஒரு பேருக்கு 10 பேராக படிப்பாளே, எல்லாரும் படிப்பாளே என்று ஆசையினாலே அப்படி அதில் எல்லாத்தையும் அவள்லாம் அச்சு போட்ட மகான்கள் ரொம்ப பேர் உண்டு. அதில் இந்த சுண்ணாம சுவாமி அவர் தேசியனுடையதான விஷயங்கள், அவருடைய தேசிகிருந்த அது எல்லாத்தையும் அச்சு போடணும்னு ஆசைப்பட்டு ரொம்ப கிரந்தங்கள் அச்சு போட்டிருக்கார் அந்த சுவாமி. ரொம்ப பேர் இந்த சிஷ்யால் ஒவ்வொருத்தரும் விலட்சணமானவா, உயர்ந்த வேதாந்திகள், ஆச்சாரிய பக்தியினாலே நிறைஞ்சிருக்கிறவா. இந்த மாதிரியான சிஷ்யாளில் நாம் ரொம்ப முக்கியமாக இப்போ சொல்ல வேண்டியது, அடுத்ததுக்கு சின்னாண்டவன் கடந்தேத்தி ஆண்டவன் இவாளை சொல்லணும். அந்த சின்னாண்டவன் கடந்தேத்தி ஆண்டவனுடைய விஷயங்கள் தனியாக சொல்ல வேண்டியிருக்கு, அதனால் அந்த சமயம் வரைச்சே சொல்லலாம். திருக்குடந்தாண்டா இப்போ பெரியாண்டவனுக்கு அவருடைய காலத்திலே ஏற்பட்ட பெருமைகளில் ஒரு ரெண்டு பெருமைகளை சொல்லலாம். பெரியாண்டவன் அந்த வீதியில் நடந்து போவார், பிக்ஷைக்காக வீதியில் நடந்து போவார். அந்த பிக்ஷைக்கு நடந்து போனான்னா அது நடந்து எழுந்துருளினான்னா அது எழுந்துருளின அவர் மிதித்த மண் இருக்க, அந்த மண்ணை எடுத்து சேகரித்து வச்சுப்பா சிஷ்யாள், அந்த ஊர் மனுஷாள் பக்தியினால. எதுக்காக என்ன, எப்படி நாம் ஆச்சாரியாள்னா ஆச்சாரியால் இடத்துல அக்ஷதம் வாங்கிக்கிறோமோ இல்லையோ இல்லையா, அது மாதிரி அக்ஷதம் வாங்கிக்கிறா போல பெரியாண்டவன் இடத்துல அக்ஷதையெல்லாம் வாங்க முடியாது, அவர் அக்ஷதம் போடுறதெல்லாம் கிடையாது. அவர் மிதித்த மண்ணை எடுத்து சேகரித்து வச்சுப்பா, அந்த மண்ணுக்கு என்ன பெருமை, அந்த மண் பெரிய ஔஷதம் போலையாம் அது. பெரியாண்ட சாஸ்திரத்திலே சொல்லியிருக்கு, மகான்களுடையதான திருவடி துகள்னா அதை காட்டிலும் வசந்ததில்லை. ஸ்ரீரங்க பிருத்வீஹ சந்தா ஸ்ரீரங்க பிருத்வீஹ சரணத்ராண சேகராக ஜெயந்தி புவனத்ராண பதமங்கஜ ரேணவ என்று அவளுடைய திருவடி துகளாக்கும் உலகெல்லாம் ரட்சிக்கும்னு தேசிகன் பாதுகாதாசனம் ஆரம்பிக்கச்சேவே அதான் மகான்களுடைய திருவடி துகள் அல்லவா இந்த ரட்சிக்கும் என்று அப்படி ஆசா. இதே சொல்லும்போது பாகவதத்திலே சொல்லச்சே ரொம்ப வசதியாக சொல்கிறார், மகான்களுடையதான திருவடி துகளுக்கு இருக்கிற பெருமை என்னன்னு. குலசேகர ஆழ்வாரம் அப்படி தான் சொன்னார், குலசேகர ஆழ்வாரத்தில் கேட்டால் ஆச்சரியமான கிரீட்டம், ரத்ன கிரீட்டம் விசேஷம், இன்னும் அது விலட்சணமான கிரீட்டங்கள் ரத்னங்களாலே பறிக்கணுமான்னு கேட்டால் அப்போ குலசேகர ஆழ்வார் ஏரடர்த்ததும் ஏனமாய் நிலங்கீண்டதும் முன்னிராமனாய் மாரடர்த்ததும் மண்ணளந்ததும் சொல்லிப்பாடி பண்பொன்னி பேராறு போல் வரும் கண்ணநீர் கொண்டு அரங்கன் கோயில் திருமுற்றம் சேரு செய் தொண்டது சேவடி செழும் சேரையன் சென்னிக்கணிவனே. என் தலையில் ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் சொல்கிறார், என் தலையில் நான் கிரீட்டத்தெல்லாம் வசதியாக நினைக்கல, ரங்கநாதனுடைய திருமுற்றத்திலே இருந்து கொண்டு அடியார்கள் ரங்கா ரங்கா ரங்கான்னு தன்னை மறந்து ஆனந்தமாக அவனை நாமசங்கீர்த்தனம் பண்ணி கொண்டு அவனை சேவிக்க வச்சு அவாருடைய திருக்கண்களிலிருந்து ரங்கநாதனை நினைச்சு ஸ்மரிச்சு வந்ததுனாலே வரக்கூடியதான அந்த பக்தி பிரவாகமான கண்ணீர் உண்டே, அந்த கண்ணீர் தான் நிலத்திலே அங்கே விழுந்து, அந்த அதுபோலே பல பக்தர்களுடையதான கண்ணீர் நிலத்திலே விழுந்து விழுந்து அதனாலே தோய்ந்திருக்கிற நிலத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஷேர் இருக்கே, அந்த ஷேர் எடுத்து என் தலை பூரா நான் அப்பிக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு இந்த தலைக்கு வேறொரு புருஷார்த்தம் இல்லை, வேறொரு சந்தோஷம் இல்லை, வேற கிரீட்டம் தேவையில்லைன்னு அவர். மண்பொன்னி பேராறுபோல் வரும் கண்ணநீர் கொண்டு அரங்கன் கோயில் திருமுற்றம் ஷேரு செய் தொண்டர் சேவடி, தொண்டர் சேவடி செழும் ஷேருனர். அப்படி அது ரொம்ப அவசியம். அது அப்படி அவர்கள் கண்ணீரா கண்ணீரா ரங்காரங்கா என்று கண்ணீரோடு தாங்கள் தாங்கள் இருக்கிற அந்த ஸ்ரீரங்க க்ஷேத்த அந்த ஸ்ரீரங்க பிராகாரத்தை அப்படி நினைச்சு மெதிச்சு அதனாலே அவளுடைய திருவடி மெதிச்சதுனாலே இருக்கிற அந்த ஷேர் இருக்க, அந்த ஷேரை என் தலையில நான் அடிச்சு அப்பி சாத்திக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார். அதுமாதிரி பாகவதாருடைய திருவடி பட்டதான அந்த ஷேருக்கு ரொம்ப பெரும் அதிகம் அப்படின்னு சாஸ்திரம் இதில் சொல்றாரு பாருங்க. ஜடபரதர் அவ்வளவு ஆத்மஜானி, அப்பேற்பட்ட ஜடபரத ஆத்மஜானிகளிலே முதல்ல யார் எடுக்கிறார், பாஷ்யக்காரர் கீதா பாஷ்யத்தில் எடுக்கிறது ஜடபரதாதையான்னு அவர். அதான் பரதர்னா அப்படியாக்கும் ஆத்மஜானியம், அந்த அப்பேற்பட்ட ஆத்மஜானிவர். அவர் ரகுகணனுக்கு உபதேசம் பண்ணுறார், உபதேசத்தை கேட்குறான் அந்த சௌவியர் தேசத்து ராஜா. ஜடபரத உபாக்கியானம் விஷ்ணு புராணத்தில் வரும், ரொம்ப ஒரு விசேஷமான கட்டம், உபதேசம் அத்யுதமானது. இதுக்கு வியாக்கியானம் சிவிபாஷ்யத்தில் கூட இருக்கு, பரதருடைய உபதேசத்துக்கு அர்த்தம் என்னன்னு பாஷ்யத்தில் எடுக்கிறார் பாஷ்யக்காரர். அந்த மாதிரி அப்போ அந்த ஜடபரதர் ரகுகணனுக்கு உபதேசம் பண்ணாவிட்டு அவன் தன்யோஸ்மி அனுகிரகீதோஸ்மி கிருதார்த்தோஸ்மி எனக்கு ஞானம் வந்துடுத்து, இப்படியான ஜானம் எனக்கு கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னா என்னடா ஞானம் வந்துடுத்துன்னு நினைக்கிறேன், இப்போ என்ன உபதேசம் பண்ணால் ஞானம் வந்துடுவான்னு கேட்குறார் அவர். பரதன் கேட்குறார் ரகுகணனை பார்த்து, அடியேன் பின்ன எப்படி ஞானம் வரும் அப்படின்னப்பா, ஞானம்ன்றது உபதேசத்தினாலே வராது, உபதேசத்தினாலே வரக்கூடிய ஞானம் அது வெறும் படிப்பு ஞானம்தான், அது அனுபவ ஞானம்னு வரணும்னா அந்த நிஷ்டை வரணும்னா ரகுகணையே தத்தபதானயா தீனஜே ஜயா நிர்வபணா கிருஹாத்வான சந்ததானைவ ஜலாக்னிகூர் ஜெயிரமு வினாமஹத் பாதரஜோபிஷேகம். அவா எதை வேணா ஸ்தாபிச்சு விடலாம் தெரியுமோ இல்லையோ, சூரியனை ஸ்தம்பனம் பண்ணி நிறுத்த வச்சுடலாம், அப்படியே சூரியனை 10 நாள் அசைய விடாமல் நிறுத்தலாம், சந்திரனை நிறுத்தலாம், அக்னியை நிறுத்தலாம், ஜலத்தை நிறுத்தலாம், எதை வேணால் நிறுத்தலாம்ப்பா, எந்த தபசக்தினாலும் நிறுத்தலாம். ஆனால் நான் சொல்கிறேனே இப்போ இந்த ஆத்மநிஷ்டான்னு சொன்னனே, இந்த ஆத்மநிஷ்டை எப்படி தெரியுமா வரும், இது வினா மகத் பாதரஜோபிஷேகம், மகான்கள் நடந்து போவச்சே அவள் மிதித்த ஷேர் உண்டு, அவன் அந்த ஷேர் மண் தோல் இருக்கு, அதை எடுத்து தலையில் தானே கரகரன்னு அப்பி தேய்ச்சிக்கோ, அப்போ வரும்னர். யாருமா ஜடபரதர் சொல்கிறார், அப்பேற்பட்ட ஆத்மஜானி. அது இரண்யகசிபு கேட்குறான் பிரகலாதன், யாரா உனக்கு இந்த மாதிரிலாம் சொல்லிக் கொடுக்குறா, பள்ளியில் ஓதி வந்ததன் சிறுவன் வாயிலோர் ஆயிர நாமும் ஒள்ளியவாகி போதா அங்கதனுக்கு ஒன்றும் ஒரு பொறுப்பிலனாகி பிள்ளையை சீரி அப்படின்னு கோபிச்சிருந்தான் அவன். ஏண்டா நம்ம பாடசாலையில் இந்த சிலபஸே கிடையாதேடா, எப்படா நீ எப்போ பார்த்தாலும் ஹரிஹரின்ற, யாரா உனக்கு இதை சொல்லிக் கொடுக்குறா, இந்த மாதிரி ஹரிபக்தி எப்படா வந்தது உனக்கு அப்படின்னு ரொம்ப கோவிச்சுன்னு வருத்தத்தோடு கேட்குறான். அதுக்கு அவர் பிரஹ்லாத ஆழ்வான் சொல்கிறப்பா, இந்த மாதிரியான ஹரிபக்தி எல்லாம் சொல்லி கொடுத்து பாடசாலையில் வராதுப்பா, இது இதெல்லாம் மகான்கள் கிருஷ்ண பக்தர்களாக இருக்கு, மகான்கள் இருக்காளே ஹரிபக்தர்கள் இருக்காளே, அவளுடையதான திருவடி துகள் அவள் மிதித்த மண் இருக்கு, அந்த மிதித்த மண் எடுத்து தலையில் ஆசையாக அப்பிண்டாதான் இந்த மாதிரியான ஹரிபக்தி வரும் அப்படின்னா, அது மாதிரி அந்த பாகவதாருடைய ஹரிபக்தி அந்த மண் பெதிச்ச மண்ணுக்கு அவ்வளவு பெருமை உண்டு என்று சாஸ்திரத்தில் இப்படி பெரியவாழ் ஆத்மஜானிகள்லாம் சொல்லியிருக்கா. அதை இங்கே ஸ்ரீரங்கத்தில் பெரியாண்டவருடைய வைபவத்தை சொல்லச்சே இதை அனுபவிச்சவா உண்டு, அதுக்காக சொல்கிறேன். அப்போ சுவாமி பாதுகாசாஸ்திரத்தில் சாதிக்கச்சே சொல்கிறார், ரங்கநாதன் எழுந்தருளினதான அந்த மண் இருப்பது அது பாதுகைகளுடைய திருவழிய பாதுகைகளுடைய சம்பந்தப்பட்ட மண் தானே அது, அதனால் அந்த மண் எடுத்து தலையில் தேய்ச்சிட்டா பேய் பிசாசு பில்லி சூன்யெல்லாம் போகும்னு ஸ்ரீரங்கத்தில் இப்படி ஒரு வழக்கம் உண்டேன்னு சாதிக்கிறார் பாதுகாசாஸ்திரத்தில். அது ரங்கநாதன் ஏழினார்னா அது பாதுகா சம்பந்தம், பாதுகையினுடைய துகள் தானே அதெல்லாம், ரஜஸ் தானே அப்படின்னு. அதுபோல் பெரியாண்டவன் ஏழினா அந்த மண்ணை எடுத்து சேகரித்து வச்சு போகலாம், எதுக்கா அந்த மண்ணை எடுத்து ஒரு சிட்டிகை ஜலத்தில் போட்டு சாப்பிட்டான்னா வியாதியெல்லாம் தீர்ந்துடும். அது மாதிரி அனுபவ சித்தமான மகான், அப்போ ஏற்பட்ட அனுபவ சித்தமாக எழுதியிருந்தார் பெரியாண்டவன். இன்னும் இந்த காடந்தேத்தி ஆண்டவன் எழுதியிருக்குச்சே, காடந்தேத்தி ஆண்டவன் அங்கே பெரிய ஆசிரம சின்னாசிரமத்தில் தான் எழுதியிருந்தார், பெரும்பாலும் சின்னாசிரமத்தில் தான் எழுதியிருந்தார் காடந்தேத்தி ஆண்டவன். ஒரு நாள் ரொம்ப வெள்ளம் வந்து கொடுத்து கொள்ளிடத்தில், ரொம்ப வெள்ளம் வந்து ஆசிரமமே ஆசிரமத்திலேயே 3 அடி ஜலம் வந்து கொடுத்து, காடந்தேதி ஆசிரமத்திலேயே சின்னாசிரமத்தில் பெரிய ஆசிரமத்தில் 3 அடி ஜலம் வந்து கொடுத்து உள்ளுக்குள்ளே. அப்போது பெரியாண்டவன் இவ்வளோ ஒரே இப்போ பெருவெள்ளமாக இருக்கே, பிரளயமாக இருக்கு, அவரே பெரிய சித்தர் காடந்தேதி ஆண்டவன். அவர் அந்த வெள்ளம் வடிகிறதுக்கு அந்த வெள்ளத்தின் மேலேயே அப்படியே ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச மகாதேசிகாய நமஹான் அந்த வெள்ளத்தின் மேலே எழுதினாராம் பெரியாண்டவனுடைய திருநாமம். அப்படி எழுதினான், அது அப்படி எழுதின உடனேவே அந்த வெள்ளமானது அப்படியே வடிய ஆரம்பிச்சு வடிய ஆரம்பிச்சு வடிய ஆரம்பிச்சு அப்படியே பூர்ணமாக வடிஞ்சு போச்சுன்னு சொல்லுவா. அது அது பெரியாண்டவனுடைய திருநாமத்துக்கு அத்தனை. அதனால் திருநாமத்தை ஆவர்த்தி பண்ணுறது எப்படி எப்படி ராம மந்திரம் கிருஷ்ண மந்திரம் இல்லை நாராயண மந்திரம் வாசுதேவ மந்திரம்னு சுதர்சன மந்திரத்தை ஆவர்த்தி பண்ணினா விசேஷமோ, அதை போல் அதை காட்டிலும் ஆச்சாரிய சக்தியோடைய பெரியாண்டவனுடைய திருநாமத்தை ஆவர்த்தி பண்ணினா அதுவே பெரிய சித்தி மந்திரமாக சொல்லி வச்சுருக்கா. அதனால் எல்லா விக்னங்களையும் போக்கக்கூடியதாய் எல்லா விதமான பலன்களையும் கொடுக்கக்கூடியதாய் சிஷ்யர்களுக்கெல்லாம் பெரிய சம்ரக்ஷணமாய் பெரிய பாதுகாவலாக இருக்கக்கூடியது பெரியாண்டவனுடைய திருநாமம்னு அதுக்கு அதுவே ஒரு மந்திரம் உண்டு. அது இப்போ இப்போ நான் இந்த சொன்ன வார்த்தைக்கே ஒரு மந்திரம் உண்டு. இந்த மந்திரத்தை நம்ம ஆசிரமத்து சிஷியாள் அம்மா அனுஷ்டான பொருளாக இருக்கிறவா, இது இப்போ நான் சொன்ன மந்திரத்தினுடைய அர்த்தத்தை சொன்னேன், மந்திரத்தை சொல்ல முடியாது, அது மந்திரத்தை அர்த்தத்தை சொன்னேன். அந்த அந்த இந்த மந்திரத்தை ஆவருத்தி பண்ணினா எல்லா சித்திகளும் கிடைக்கிறது, எல்லா விக்கிரகங்களும் போகிறதுன்னு அனுபவ சித்தமாக சொல்லுவா. அதுபோல ரொம்ப அனுபவ சித்தமான ஆச்சாரியனாய் எல்லாருக்கும் பெரிய மகாத்மாவாய் ஏதோ அண்டினவர்கள் எல்லாரும் நாம் தெய்வத்தையே கண்டோம், நேரே கண்டோம், ரங்கநாதனையே சாட்சாத்தா சேவிக்கிறோம் என்று இப்படி ரொம்ப பெரியாண்டவரிடத்திலே மண்டி இருந்தாவா. அதெல்லாம் ரொம்ப மகாத்மாக்களை அனுபவிக்கிற காலமாக இருந்தது, அவளெல்லாம் நமக்கு கண்ணுக்கு எதிரே கிடைக்கும்படியான காலமாக இருந்தது. இப்படி ஏழிலிருந்த பெரியாண்டவரிடத்திலே பரநியாசம் பண்ணிக்க வந்தா பரநியாசம் அந்த காலத்திலே சட்டுன்னு பண்ணி வைக்க மாட்டாள், ஏன்னா சிஷ்ய பாபம் குருமுரஜேத்துன்னு சொல்லியிருக்கு. அதனாலே இந்த சிஷ்யன் என்ன பாவம் பண்ணுறானோ தெரியல. சரணாகதிக்கு எல்லா பாவத்தையும் போக்கக்கூடிய பலம் இருந்தாலும் அந்த சிஷ்யனானவன் இன்னும் மேற்கொண்டு தப்பியே செஞ்சு கொண்டிருந்தான்னா சிஷ்ய பாபம் குருமுரஜேத்துன்னு சொல்லியிருக்கு. அது மாத்திரமில்லை, இந்த சிஷ்யனை பரீட்சை பண்ணி தான் அவனை உபதேசம் பண்ணணும் சேர்த்துக்கணும்னு சொல்லியிருக்குன்னு ஒரு சட்டம் உண்டு. அதனால் பரநியாசம் பண்ணி வைக்கிறதா இருந்தாலும் வந்து கேட்ட உடனே பண்ணி வைக்க மாட்டா. பெரியாண்டவனும் ஏதாவது ஆகட்டும் சிலனா ஆகட்டும் அப்படின்னு பலமுறை வந்து பிரார்த்திக்கிறாங்க. விஸ்வாசம் வேணுமோ இல்லையோ இல்லையா, விஸ்வாசம் வேணுமோ இல்லையோ. ஏதோ ஒரு கடையில் போய் ஏதோ சாமான் கேட்குறா போல் கேட்டால் ஆமாம் இருக்கா இல்லையான்னு பார்த்து இருக்குன்னா வாங்கிட்டு போகிற மாதிரி செஞ்சு வைக்கக்கூடாது. இது ஆத்ம ரகசியமான சாஸ்திரம் என்பதனாலே அப்போல்லாம் கொஞ்சம் தள்ளி போடுவா, பரீட்சை பண்ணுவா, இல்லை பூர்ணமாக காலக்ஷேபம் பண்ணு அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லுவா. ஏன்னா ஏதாவது சொல்லுவா, சேர்த்து வரைக்கும் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வாயம்பா என்றெல்லாம் சொல்லுவா. இப்படி ஏதாவது அந்த அந்த பரநியாசம் பண்ணிக்கணும்ன்ற ஆவல் பூர்ணமாக இருக்கான்னு பரீட்சை பண்ணுவா. அது மாதிரி பரீட்சை பண்ணி ஒரு நாள் ஒரு சிஷ்யர் வந்து கேட்டார் பெரியாண்டவரிடத்துல, திருக்குழந்தானவன் சொன்னார் அசாயிச்சாரடையின் இடத்துல ஒரு நாள் பெரியாண்டவரிடத்துலே வந்து ஒருத்தர் கேட்டார் பரநியாசம் பண்ணிக்கணும்னு கேட்டார். வழக்கமாக பெரியாண்டவன் ஆகட்டும் பார்க்கலாம், ஒரு நாள் போகட்டும்னு சொல்லுவார், நாலு நாள் போகட்டும்னு சொல்லுவார். அவள் என்ன அவளுக்கு நம்ம இடத்துல விஸ்வாசம் பூர்ணமாக இருக்கா, நம்ம ஆச்சாரியான்ற நம்பிக்கை இருக்கா அவளத்துல அப்படின்றதெல்லாம் எத்தனையோ அபிப்பிராயத்திலே பரீட்சை பல விதமாக இருக்கும். அது சுவாமி வந்து கேட்டார் சுவாமி பரநியாசம் ஆகணும்னு பிரார்த்திச்சார். ஆண்டவன் ஆகட்டுமே இன்னும் போகட்டும், இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னார். அந்த சுவாமி அன்றைக்கி கேட்ட அன்றைக்கி மத்தியானம் பரம் வச்சுட்டார் சுவாமி. அது 2 நாள் கழிச்சு தான் பெரியாண்டவனுக்கு தெரிய வந்தது. பெரியாண்டவன் கிட்டத்தட்ட கதறிட்டார் பாவம், ஐயோ ஒரு ஆத்மா வந்து கேட்டது, நான் எனக்கு பெரிய பெருமாள் திருப்படி வேணும்னு கேட்டானே, நான் அவனுக்கு கொடுக்காமல் போயிட்டனே, நான் எவ்வளோ தப்பு எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன், எங்கே போச்சோ அந்த ஆத்மா, என்ன பண்ணுறதோ என்ன இல்லாடுறதோ, என்னால் தானே இந்த ஆத்மா இப்படி தப்பி போச்சுன்னு ரொம்ப கதறிட்டாரான் அன்னைக்கு. அதுக்கப்புறம் யாராவது வந்து பரநியாசம்னு கேட்டால் பரீட்சையே பண்ணுறது கிடையாது, பரீட்சையே கிடையாது. அது பெருமாள் ரங்கநாத் அன்னைக்கு பெரிய பெருமாள் அன்னைக்கு பெரியாண்டவனுக்கு இப்படி ஒரு சங்கல்பம் வரும்படியாக பண்ணி வச்சுட்டார் அந்த மனுஷனால். அதுக்கு மேலே பரீட்சையே பரநியாசம் பண்ணணும்னு வந்து கேட்டான்னா இந்த ஆத்மா நம்ம வந்து கேட்கறது இதுக்கு மேலே இருக்கிறது மேலும் மேலும் கீழும் எல்லாம் எல்லாத்தையும் பெரிய பெருமாள் பார்த்துக்கிறார். இதற்கு நாம் என்ன நடுவில் பரீட்சைன்னு ஒன்று பண்ணி இந்த ஆத்மாவை சோதிப்பானே என்று அதுக்கப்புறம் வந்து பிரார்த்திச்சா மாட்டேன்னு சொல்கிறது கிடையாது. அன்னைக்கோ மறுநாளோ அன்னைக்கு எப்படி உச்சிதமாக படுறதோ அது மாதிரி பண்ணி வச்சுட்டுருந்தார். அதனால பெரியாண்டவனுக்கு அதுக்கப்புறம் அதனால தான் அவருக்கு ஆண்டவன் பிரசித்தி ஏற்பட ஆரம்பிச்சுது. என்னன்னா அதாவது ஆண்டவன் சிஷ்யாள் மாத்திரம் வந்து அன்வயிச்சுட்டுருந்தா சில பேர் அப்படியே ஒரு 50 பேர் 100 பேர் அப்படி இருந்தது போக அவர் நானா திக்கில் இருந்தும் ஆண்டவரிடத்துல போனால் ஆண்டவன் இப்போ ஏற்பட்ட மகான் கேட்டவுடனே இவரிடத்துலன்னா நாம் சரணாகதி பண்ணிக்கணும். இப்போ ஏற்பட்ட அவர் யோகி அவர்கள் இருந்தார். அதனால் அது அயோகியாயும் இருந்து ஆச்சாரியராயும் இருந்து பிரவச்சனசீலராயும் இருந்து இப்படி பரிசுத்தராயும் இருந்து அனுகிரகசீலராயும் இருந்தார்னா அந்த காலத்தில் யாரும் கிடையாது, இவரை போல கிடையாது. நாம் யாரும் கிடையாதுன்னு சொல்கிறதுக்கு நமக்கு யோகியதை கிடையாது, இவரை போல கிடையாது. அதனால் அந்த நியாயம் பரநியாசமாக இருந்தாலும் அதுலேயும் அந்த ஒரு க்ஷணம் அந்த யோகானுபவம் உண்டு. அந்த ஒரு க்ஷணம் யோகானுபவத்தினால தான் பரநியாசம் சித்திக்கிறது. அந்த அந்த அப்பேற்பட்ட இப்பேற்பட்ட யோகீஸ்வரருடைய திருவடிகளை வந்து ஆசிரியக்கணும்னு அப்புறம் நிறைய பேர் வந்தால் அதனால தான் ஆண்டவன் 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 ரொம்ப பிரசித்தியாச்சு. அதுக்கப்புறம் சுவாமி ஸ்ரீரங்கத்தில் மாத்திரம் இருந்தால் போகாது, சிஷ்யாள் பல தேசத்துலேயும் இருக்கா, பாஷ்யகாரர் சஞ்சாரம் பண்ணார், எல்லாரும் சஞ்சாரம், நாமும் கொஞ்சம் சஞ்சாரமாக போயிருந்து சிஷ்யாளில் உஜீவிப்பிக்கணும்னு ஒரு விசாலமான எப்படி ஒருவரும் வேண்டாம்னு இருந்த பெரியாண்டவன் கொஞ்சம் வயசு வார்த்தக்கியத்தில் எல்லாருக்கும் பெரிய பெருமாள் திருவடி வேணும்னு ஆசைப்பட்டு அப்புறம் சஞ்சாரம் கூட கிளம்பினர். இந்த விஷயம்லாம் அடுத்த வாரம் சொல்கிறேன். கவிதார் கீசிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம.
ரொம்ப ஆசீர்வாதம், ரொம்ப பாக்கியம்.